ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ நம்பர் 2 சாப்டர் நம்பர் 10 ஸ்லோகா 6. நிரோதாஸ்யானுசயனம் நிரோதாஸ்யானுசயனம் ஆத்மனக சகசக்திபிஹி முக்திருத்வான் யதா ரூபம் சுரூபேன வ்யவஸ்திதி. நிரோதாஸ்யானுசயனம் ஆத்மனக சகசக்திபிஹி முக்திருத்வான் யதா ரூபம் சுரூபேன வ்யவஸ்திதி. பந்தப்பட்ட நிலையில் வாழும் சுபாவம் கொண்ட ஜீவராசி யோக நித்திரையில் சயனித்திருக்கும் மகாவிஷ்ணுவுடன் கலந்துவிடும் நிலை பிரபஞ்ச சிருஷ்டியின் ஒடுக்கம் என்று அழைக்கப்படுகின்றது. முக்தி என்பது நித்தியமான உருவத்தை ஜீவராசி ஏற்றிருக்கும் நிலையாகும். மாற்றமடையக்கூடிய சூல மற்றும் சூக்ஷ்மமான ஜட உடல்களை கைவிட்ட பின்பு இந்த நிலையை அவனால் அடைய முடியும். பொருளுரை: ஒரு சில சமயங்களில் நாம் விளக்கியிருப்பதைப் போல இருவகையான ஜீவராசிகள் இருக்கின்றார்கள். அவர்களில் பெரும்பான்மையோர் எப்பொழுதும் முக்தியடைந்த நிலையில் இருப்பவர்கள் ஆவார்கள். இவர்கள் நித்திய முக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அதே சமயம் மற்றும் சிலர் எப்பொழுதும் பந்தப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள். எப்பொழுதும் பந்தப்பட்ட நிலையில் உள்ள ஆத்மாக்கள் ஜட இயற்கையை அடக்கி ஆளும் மனோபாவத்தை பெருக்கிக் கொள்ளும் சுவாபம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இதனால் நித்தியமாக பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு இருவகையான வசதிகளை அளிப்பதற்காக ஜட பிரபஞ்சம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது. பந்தப்பட்ட ஆத்மா தன்னுடைய மனோபாவனைக்கு ஏற்றவாறு பிரபஞ்சத்துவத்தை அடக்கியாளும் ஒரு வசதி, அடுத்த வசதி பந்தப்பட்ட ஆத்மா பகவானிடம் திரும்பிச் செல்வதற்கு ஒரு வாய்ப்பினையும் பெறுகின்றான். ஆகவே பிரபஞ்ச படைப்பு ஒடுக்கப்பட்ட பின்பு பெரும்பான்மையான பந்தப்பட்ட ஆத்மாக்கள் யோக நித்திரையில் சைனித்திற்கும் மகாவிஷ்ணுவோடு கலந்து விடுகின்றார்கள். இந்த ஆத்மாக்கள் அடுத்த சிருஷ்டியின் போது மீண்டும் படைக்கப்படுகின்றார்கள். ஆனால் வேத இலக்கியங்களின் வடிவில் இருக்கும் உன்னதமான ஓசையை பின்பற்றும் பந்தப்பட்ட ஆத்மாக்களால் சிலரால் பரமபதத்தை சென்றடைய முடிகின்றது. அவர்கள் தங்களுடைய சூல மற்றும் சூக்ஷ்மமான ஜட உடல்களை நீத்து மூலமான ஆன்மீக உடலை பெறுகின்றார்கள். நிபந்தனைக்குரிய பௌதீக உடல்கள் பகவானோடு தங்களுடைய உறவை ஜீவராசிகளால் மறந்தால் விருத்தியடைகின்றன. பிரபஞ்ச சிருஷ்டியின் பொழுது தங்களுடைய வாழ்வின் பழைய நிலையை மறுபடியும் விருத்தியடைய செய்யும் பொருட்டு பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. பல்வேறு அவதாரங்களின் கருணாமூர்த்தியான பகவானாலே துவக்கப்பட்ட வேத சாஸ்திரங்கள் அவர்களுக்கு உதவுகின்றன. அத்தகைய உன்னதமான இலக்கியங்களை கேட்பது அல்லது படிப்பது பௌதிக வாழ்வின் பந்தப்பட்ட நிலையில் கூட ஒருவன் முக்தி அடைவதற்கு உதவி செய்கின்றது. பூர்ண திருப்தி அளிக்கும் மனநிலைக்கு பகவான் பிரிப்பிடமாக இருப்பதன் காரணத்தால் பரமபுருஷனுடன் தெய்வீகமான கவர்ச்சியான இந்த பக்தி தோண்டு இருக்கின்றது. ஒவ்வொருவரும் சுகம் அனுபவிப்பதற்காக ஏதோ ஒரு சில இன்பமூட்டும் மனநிலையை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எல்லா கவர்ச்சிகளுக்கும் மூல காரணமான ரசோபைச ரசம்ஹியேவாயம் லப்துவாந்தி பவந்தி என்று வேத மந்திரங்கள் அனைத்துக்கும் உரிய ஆதி மூலத்தை அனைவருக்கும் அறிவிக்கின்றன. அனைத்து இன்பங்களுக்கும் எல்லையற்ற உற்பத்தி ஸ்தானமாக இருப்பவர் முழுமுதற் கடவுளாவார். ஸ்ரீமத் பாகவத்தை போன்ற உன்னதமான இலக்கியங்களின் வாயிலாக இந்த தகவல்களை பெறுவதற்கு போதுமான அதிர்ஷ்டத்தை பெற்ற ஒருவர் நிரந்தரமாக முக்தி பெற்று பகவானின் ராஜ்யத்தில் தமக்குரிய சரியான இடத்தில் குடியேறுகின்றார். ஓமஞான திமிராந்தஷ்ய ஞானஞ்சன சலாகையா சக்ஸுரமிழிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீமத் பாகவத்துடைய இந்த ஸ்லோகத்துடைய கடைசி இரண்டு வரிகள் ஸ்ரீல பிரபுபாதரால் தன்னுடைய பக்தி வேதாந்த பொருளரை ஸ்ரீமத் பாகவதத்திற்குரிய பொருளரை மற்றும் ஸ்ரீமத் பகவத்கீதைக்குரிய பொருளரையில் பல இடங்களில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கின்றன. முக்தியர் ஹெட்பானிதே ரூபம் சுரூபேனவிய பசிதக. இந்த ஸ்லோகத்தை ஸ்ரீல பிரபுபாதருடைய பொருளுரைகளில் நாம் பல நேரங்களில் பல இடங்களில் காணலாம். உண்மையில் ஸ்ரீமத் பாகவதத்துடைய இரண்டாவது ஸ்கந்தத்தில் 10வது அத்தியாயத்தில் வரக்கூடிய இந்த ஸ்லோகத்தில் கடைசி இரண்டு வரிகள் இந்த இரண்டு மிக முக்கியமான வரிகள். ஸ்ரீமத் பாகவதத்துடைய இந்த அத்தியாயம் உண்மையில் ஸ்ரீமத் பாகவதம் இரண்டாவது அத்தியாயத்தை நாம் படிக்கக்கூடிய நேரத்தில் பார்க்கலாம். 18,000 ஸ்லோகங்களை உடைய இந்த ஸ்ரீமத் பாகவதம் முதலில் வெறும் 4 ஸ்லோகங்கள் உடைய ஸ்ரீமத் பாகவதமாக பிரம்மாவால் நாரத முனிவருக்கு போதிக்கப்பட்டது. சதுர்ஸ்லோகி பாகவதம் அப்படிமா. இந்த 18,000 ஸ்லோகத்துடைய அர்த்தங்களை நான்கே ஸ்லோகத்துல தான் உண்மையில முதல்ல பிரம்மா நாரத முனிக்கு விளக்கி கூறுகிறார். நான்கு ஸ்லோகங்கள் என்ன, யாரால் சொல்ல முடியும்? நான்கே ஸ்லோகங்கள் தான், நாலே ஸ்லோகம் தான், மொத்த பாகதமே நாலே ஸ்லோகம் தான். அகம் ஏவாசம் ஏவாகிரே நான் எத் சத் அசத் பரம். அகம் ஏவாசம் ஏவாகிரே, பகவான் அந்த நாலு ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகத்தை சொல்லார். அகம் ஏவாசம் ஏவாகிரே, இந்த சிருஷ்டிக்கு முன்பு நான் மட்டும்தான் இருந்தேன், வேற யாருமே கிடையாது. இந்த சிருஷ்டியுடைய பிரபஞ்சமும் கிடையாது, இதனுடைய மகத்தத்துவம் சக்தியும் கிடையாது, இந்த பிரபஞ்சம் மூலகங்களும் கிடையாது, காரண தத்துவமும் கிடையாது, மகத்தத்துவமும் கிடையாது, அல்லது பூமி ரபோ நலோவாயின்னு சொல்லக்கூடிய எட்டு விதமான பௌதிக பிரபஞ்சங்களும் கிடையாது, பகவானுடைய விரிவங்கமாகிய ஜீவனும் கிடையாது. ஏகோ பகுஸ்யாம், பகவான் சியாம் கிருஷ்ணர் மட்டும்தான் இருந்தார், வேற எதுவுமே கிடையாது. அகம் ஏவாசம் ஏவாகிரே, நான் மட்டும்தான் இருந்தேன் அப்படிங்கிறார். அக்ரேனா முதல. அகம் ஏவாசம் ஏவாக்ரே நான் எத் எச்சத் பதம் பரம். அதுக்கப்புறம் பகவான் சொல்றார், அதே நேரத்தில் இந்த சிருஷ்டி என்பது, இந்த பௌதிக சிருஷ்டியை பற்றி ஸ்ரீமத் பகவத்கீதையில் விளக்கக்கூடிய நேரத்தில் பகவான் சொல்றார். இந்த பௌதிக சிருஷ்டியுடைய இயல்பை பற்றி விளக்கக்கூடிய நேரத்தில் பகவான் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், இந்த பௌதிக சிருஷ்டி, எட்டு விதமான தத்துவங்களால் உருவாக்கப்பட்ட இந்த பௌதிக சிருஷ்டி, மகத்தத்துவங்கிற சக்தியிலிருந்து உருவான இந்த பௌதிக சிருஷ்டியானது தற்காலிகமாக உருவாக்கப்பட்ட சிருஷ்டி, இது நிரந்தரமானது கிடையாது. இந்த தற்காலிகமாக உருவாக்கப்பட்ட சிருஷ்டி எப்படி உருவாக்கப்பட்டதோ அதுபோல கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட தினத்தில் கண்டிப்பாக பகவானால் வந்து அழிக்கப்படும். இந்த உண்மையை தெரியாம ஜீவனானவன் இந்த உலகத்தை வந்து நிரந்தரமான இடம் என்று நினைத்துக் கொண்டு நிரந்தரமான முறையில் இன்பத்தை துய்ப்பதற்காக சில புரோபா இருக்க பொருள்களை கூறிய மாதிரி விதவிதமான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றான். ஞாயிற்றுக்கிழமை ஓப்புவாங்க ஹரே கிருஷ்ணா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கன்னா நோ டைம், எனக்கு நேரம் இல்லை ப்ரோ அப்படிங்கிறான். அதற்கு காரணம், அவன் நினைக்கிறான் தன்னுடைய தற்காலிகமான வாழ்க்கை இங்க நிரந்தரமான வாழ்க்கை என்று நினைக்கின்றான். ஆனால் அது நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நாம் வாழக்கூடிய இந்த பிரபஞ்சமே, இந்த உலகமே தற்காலிகமானது, நிரந்தரமானது கிடையாது, அழிக்கப்படக்கூடியது. பகவானுடைய பகிரங்க சக்தியா நான் மீண்டும், இப்ப பகவானுடைய பகிரங்க சக்தி மீண்டும் ஆஃப் சூட் அப்படிங்கிற வார்த்தையை ஸ்ரீல பிரபுபாத் பயன்படுத்துறார். அந்த பகிரங்க சக்தி விரிவங்கமாக மாறி நம்முடைய கண் முன்ன உள்ள இந்த பௌதிக ஜட பிரபஞ்சமாக தோன்றுகிறது. தற்காலிகமான முறையில் ஜீவன் தன்னுடைய விதவிதமான ஆசைகளுக்கு ஏற்ப விதவிதமான முறையில் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய கர்மங்களுக்கு ஏற்ப விதவிதமான ஜீவராசிகளுடைய உடல்கள் அவனுடைய உலகாதியமான ஆசைகளுக்காக இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜீவனானவன் மீண்டும் இந்த ஜீவ படைப்பு, அவனுடைய ஜீவராசிகளுடைய உடல்கள், இந்த மொத்த படைப்பு அனைத்துமே அழிக்கப்பட போகின்றது. அப்படி அழிக்கப்படக்கூடிய நேரத்தில் பூத்வா பூத்வா பிரளியதே, மீண்டும் இந்த மொத்த மகத்தத்துவங்கிற சக்தி மீண்டும் மகாவிஷ்ணுடைய உடல் உள்ளுக்கு பிரவேசிக்க போதுதான் ஒடுக்கப்படுகிறதுங்கிற வார்த்தை இங்கு பொருளில் இருக்குது. அவருடைய உடலுடைய ஒரு அங்கமாக மாறுகிறது அந்த சக்தி. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தை பற்றி சரியான முறையில் புரிந்து கொள்ளாதனால பக்தர்களை தவிர மற்றவர்கள் அஞ்ஞானிகள், நமக்கு பக்தர்களுக்கு தெரியும் கிருஷ்ணரும் கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய பக்தி மட்டும் தான் நித்தியமானதுங்கிறது தெரியும், மற்ற எல்லாமே அநித்தியமானதுங்க நமக்கு தெரியும். ஆனா பக்தர்கள் அல்லாதவர்கள் அஞ்ஞானத்தின் மூலமாக இந்த பௌதிக வாழ்க்கை தான் எல்லாமே ஆளினால் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருப்பதனால அவர்களுக்கு இந்த விஷயம் வந்து புரியாததாக வந்து இருக்கு. எல்லாமே மகாவிஷ்ணுடைய உடல் உள்ளுக்கு ஐக்கியமாக மாறுகிறது. பூத்வா பூத்வா பிரளியதே, மீண்டும் யோக சைனத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு மீண்டும் இந்த உலகத்தை படைக்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நேரத்தில் மீண்டும் பௌதிக பிரபஞ்சம் தோற்றுவிக்கப்படுகிறது. அந்த பழைய பிரளயத்தில் எந்தெந்த கர்மங்களோடு எந்தெந்த பௌதிகமான ஆசைகளோடு அந்த ஜீவனானவன் உடலை நீத்தானோ அதே போல உடல்களோட மீண்டும் ஒரே நேரத்தில் இந்த பௌதிக உலகத்தில் 84 லட்சம் விதமான ஜீவராசிகள் மீண்டும் பிறப்படுகின்றான். இப்படிதான் மீண்டும் மீண்டும் பல நேரங்களில் பிறந்திருக்கிறோம், வளர்ந்திருக்கின்றோம். நம்முடைய கண்களாலே இந்த பிரளயம் வந்து அழிவதை நம்ம கண்கூடாக வந்து பார்த்திருக்கின்றோம். இன்னும் வந்து நமக்கு அனுபவமும் இல்லை, அதுல ஆசையும் இல்லை. இந்த பௌதிக உலகத்து மேல நமக்கு வைராக்கியமும் வரல, இந்த உலகத்தை விட்டு போகணுங்கிற ஆசையும் நமக்கு இல்லை. மீண்டும் இந்த துரதிருஷ்டவசமான உலகத்திலேயே நம்ம வந்து வாழ்கின்றோம். காலையில் இன்னைக்கு மழை வரும்போது எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. வேத காலங்களில் சத்தியயுகத்தில் புஷ்பமாரி பொழிந்தது அப்படின்னு சொல்லுகிற பல விதமான விஷயங்களை மகாபாரதத்தில் நம்ம படிக்கிறோம், ஸ்ரீமத் பாகவத்தில் படிக்கிறோம். புஷ்பங்களால் மழை பெய்தது, இப்போ நமக்கு அனுபவமே கிடையாது. அடுத்த மழை மீண்டும் வந்து வர்ஷாத், ஜீவனத்தை உருவாக்கக்கூடிய நீர்மழை, அதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இது கூட நமக்கு குறைந்து கொண்டே இருக்குது. இன்னொரு 500 வருடங்களுக்கு முன்பு இந்த நீரால் பெய்யக்கூடிய மழை அப்படிங்கக்கூடிய விஷயத்தை கூட நம்ம வந்து புஸ்தகங்கள்ல தான் பார்க்க முடியுமே தவிர அனுபவபூர்வமாக நம்மளால வந்து பார்க்க முடியாது. லேபரேட்டரியில் செஞ்சு காமிச்சாதான் உண்டு இந்த மழை எப்படி இருக்கும்னு சொல்லி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. அப்போ மனிதன் சொல்லுவான், எனக்கு மழை எதுக்கு, கடல்ல ஏராளமா தண்ணி இருக்கு பிரபு, அதை வச்சு நான் வந்து மீண்டும் குடிநீரை கொண்டு வருவேன், வெள்ளூருக்கு வந்து மெட்ராஸ் மெரினா பீச்ல இருந்து தண்ணி கொண்டு வந்துடுவேன். இல்லை. அப்போ சில நேரங்களில் கிண்டலா சொல்றோம், கடல் வத்து போகுமா அப்படின்னு கவிதை எழுதுறோம், கடலும் மற்றி போகும். அப்படி ஒரு நேரம் தான் பிரளய காலம். கடல் வற்றி போயிடும். பிரளயம் நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, பிரளயம் ஆரம்பிப்பதற்கு பல கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சூரியனுடைய வெப்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதிகரித்து கடல் நீர் அனைத்தையுமே பஸ்மமாக மாத்திரும், கடலே வந்து வத்தி போயிடும். இங்கிருந்து மலேசியா போனா கார்ல தான் போனோம், பிளைட்ல போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரும். இந்த அளவுக்கு கொடூரமானது வந்து பிரபஞ்சம், அழிவு, பிரளயம். அந்த பிரளயம் அப்படிங்கிற வார்த்தையை சமஸ்கிருத மொழியில பயன்படுத்துறாங்க. ஸ்ரீமத் பாகவத்துடைய 10 விதமான முக்கியமான சப்ஜெக்ட், முக்கியமான பாடங்கள்ல அது ஒரு முக்கியமான பாடம், பிரளயத்தை பற்றி. இப்ப ஸ்ரீல புரோபாத பொருளர் சொல்லார், இவ்வளவு பெரிய பிரளயங்கள்லாம் நடக்க போது உலகத்துல, இந்த மொத்த பௌதிக பிரபஞ்சமே இப்படி அழிய போகுது. அதை அந்த விஷயத்தை பொருட்படுத்தாமல் மனிதன் இங்க பௌதிகமான காரியங்கள்ல மிக சுறுசுறுப்பாக இருக்கிறார். இவர் நினைக்கிறார், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எனக்கு 10 கோடி ரூபாய் போட்டு வச்சிட்டோம்னா வாழ்க்கையே பிரச்சனையே இல்லை, நிம்மதியா இருக்கலாம் நினைக்கிறார். அவருக்கு தெரியல, இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவே பிரளயத்தில் உள்ளுக்கு போயிரும் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியவில்லை. இப்போ சில புரோகவாத பொருளியர் எழுதுறார், இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்க போவதை தெரியாம மனிதன் இப்பொழுதுதான் மிக மிக சுறுசுறுப்பாக இருக்கிறான். தன்னுடைய குழந்தைகளை கொண்டு போய் எல்கேஜியில் விடுவது, தன்னுடைய குழந்தைகளுக்கு எஜுகேஷன் கொடுப்பது, காலேஜ் அட்மிஷன் வாங்குவது, காலேஜில் போய் பணம் கொடுப்பது, படிக்க போவது, மிகப்பெரிய திட்டங்களோடு இங்கே உட்கார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறார். அந்த திட்டங்கள் அனைத்துமே தவிடு பொடியாக மாறப்போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியாம இருக்கிறார். அப்ப இந்த பிரபஞ்சம் அதே நேரத்தில் படைக்கப்படுது. இங்க புரோபா பொருளில் எழுதுகிறார், ரெண்டு விதமான காரணங்களுக்காக படைக்கப்படுது. அஞ்ஞானிகள், இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள விருப்பமில்லாத ஜீவன்கள் இருக்கிறாங்க, அதான் கட்டுண்ட ஜீவன்கள். அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் நிரந்தரமானவர் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பாதார விந்தங்களுக்கு செய்யக்கூடிய பக்தி தான் நிரந்தரமான விஷயங்கிற விஷயத்தை புரியவில்லை. அந்த பக்தி சேவையின் மூலமாக அனுபவிக்கப்படக்கூடிய இன்பம் தான் ஜீவன் அடைய வேண்டிய நிரந்தரமான இயல்பான நித்தியமான இன்பங்கிற விஷயத்தையும் புரிந்து கொள்ள தயாராக இல்லை. அதற்கு மாறாக இந்த பௌதிக உலகத்தில் அடையப்படக்கூடிய பரஸ்பர இன்பம், இணக்கவர்ச்சி இன்பத்தை தான் அவன் வாழ்க்கையுடைய இறுதியான குறிக்கோளாக கொண்டவனாக வந்து இருக்கின்றான். பகவத்கீதையில் 17வது அத்தியாயத்தில் தெய்வ அசுர இயல்புகளை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் கிருஷ்ணர் அதை சொல்லார், அசத்தியம் அபரதிஷ்டம் தே, அசத்தியம் அபரதிஷ்டம் தே ஜகத்தாகூர் அனீஸ்வரம் அபரஸ்பர சம்போதம் கிம் அந்யத் காம ஆயுதகம். அவன்கிட்ட போய் கேள்வி கேட்டா வாழ்க்கையோட குறிக்கோள் என்னங்கிறத கேட்டா சொல்லுவான், கிம் அப்படின்னா வேடிக்கையா சொல்லக்கூடியது, கேள்வி கேட்கறது, இந்த உலகத்தில் அந்த இன்பத்தை தவிர வாழ்க்கையில் வேற என்ன குறிக்கோள் இருக்கு அப்படின்னு கேட்கிற மாதிரி அப்படிதான் பௌதிகவாதி கேட்பான், நாஸ்திகவாதி கேட்பான். காரணம், அவன் வாழ்க்கையை புரிந்து கொண்ட முறை அதுதான். அப்ப இந்த பௌதிக பிரபஞ்சம் இரண்டு விதமான காரணங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கு. ஒன்று, இது போன்ற உலகாரியமான விஷயங்களை அனுபவிக்க வேண்டிய கட்டுண்ட ஜீவாத்மாக்களுக்கு பௌதிக பகிரங்க சக்தி, துர்கா சக்தி, 33 கோடி தேவர்களுடைய ஒரு ஒத்துழைப்போடு இவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற ஒரு சரீரத்தை கொடுக்கக்கூடிய காரியத்தை துர்கா சக்தியானவள் செய்கின்றாள். அதான் சிவனுடைய ஆலயத்தில் போய் நம்ம வந்து சிவனுடைய கோயிலை நம்ம வழிபடக்கூடிய நேரத்தில் அங்க உண்மையில எதை வழிபடுறோம், புருஷலிங்கமும் ஸ்திரீலிங்கமும் சேரக்கூடிய ஒரு லிங்கத்தை தான் நம்ம வந்து வழிபடுறோம். அங்க என்ன அர்த்தம்னா, பிரம்மசுமியில் அதுக்கு பொருளுரை கொடுக்கப்பட்டிருக்கு. இதுபோன்ற உலகாரியமான ஆசைகளுடைய ஜீவன்கள் இதுபோன்ற ஆண்பன் இணக்க வற்சியால இந்த உலகத்தில் துர்கா சக்தியுடைய கட்டுப்பாட்டு மூலமாக விதவிதமான சரீரத்தை வந்து என்ன பண்றான், அடைகிறான். ஆண்பன் இணக்க வச்சுலிங்கங்கள் ஒருங்கிணைப்பின் மூலமாக அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப விதவிதமான உடல்கள் கிடைக்கு. மலத்தை உண்ண விருப்பம் கொண்டவனாக இருக்கும் போது பன்றியாக பிறகுறான். அவர் வந்து மற்றவர்களை கடிக்கணும்னு ஆசைப்படும் போது கொசுவாக பிறகின்றான். அல்லது வந்து ஆடை இல்லாமல் நிற்கணுங்கும் போது அவன் மரமாக பிறப்படுகின்றான். பறந்து சென்று பார்க்கணுங்கும் போது பறவைகளாக பிறகின்றான். அப்புறம் வந்து இப்ப ஸ்விம்மிங் கிளப் இருக்குது, இப்ப வெள்ளூர்ல இருக்குது, அங்க நம்ம லைஃப் மெம்பர்ஷிப் ஃபார்ம் மாதிரி அங்கேயும் இருக்குது. வருடத்துக்கு 25,000 ரூபாய் அங்கேயும் கொடுக்கணும். இங்க 25,000 கொடுத்தா பகவானுடைய உலகத்துக்கு போலாம், அங்க 25,000 கொடுத்தா விருப்பப்பட்ட நேரம்லாம் பாகாயத்துல போயோ அல்லது அங்க பெங்களூர் ரோட்ல இருக்குது அங்க போய் எப்பொழுதும் நீந்திக் கொண்டே இருக்கலாம். அதன் மூலமாக தன்னை வந்து அரபிக்கடல்லையோ அல்லது ஏதோ ஒரு ஏரியிலேயோ நீராக மீனாக மாறுவதற்கு அவர் தன்னை தயார் செய்து கொண்டிருக்கின்றார். சோ விருப்பப்பட்ட உடலை பைரங்க சக்தி கொடுக்கு நமக்கு. மற்றொரு காரணம், இந்த உலகம் படைக்கப்படுவதுடைய மற்றொரு காரணம், இந்த உலகத்துல தற்காலிகமான முறையில் நம்ம வந்து கட்டுப்பட்டு விட்டாலும் கூட, தற்காலிகமான முறையில் பந்தப்படுத்தி விட்டாலும் கூட, இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டு மீண்டும் பகவானுடைய ஆன்மீக உலகத்தை அடைவதற்கும் உனக்கு இங்க வந்து வாய்ப்பு கொடுக்கப்படுது. நீ அதை விருப்பப்பட்டால் அதற்கேற்ற வசதிகளும் உனக்கு செய்து கொடுக்கப்படும். அப்படி வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டதுனால்தான் நம்ம இன்னைக்கு வந்து பாகவத படிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கு? இந்த பௌதிக உலகத்தில் 7-14 உலகங்கள் இருக்கு. இந்த 7-14 உலகங்கள்ல மேல் உலகங்கள் செல்ல செல்ல உனக்கு உலகாரியமான ஆசைகளை இன்பங்களை மிக அருமையான முறையில் அனுபவிப்பதற்கு வாய்ப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. சொர்க்குலோகத்தில் உலகாதியமான இன்பங்களை மிக உயர்ந்த அளவில், ஆங்கிலத்தில் ஜெனித் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, மிக உயர்ந்த அளவில் உன்னால சொர்க்குலோகத்தில் அனுபவிக்க முடியும். பிரம்மலோகத்தில் மிக உயர்ந்த சத்துவகுணத்தை அனுபவிக்க முடியும். சித்தலோகத்தில் சித்திகளை மிக உயர்ந்த முறையில் அனுபவிக்க முடியும். ஆனா கீழ் உலகங்களுக்கு செல்ல செல்ல உனக்கு நரகத்தன்மையான மிக மோசமான துன்பகரமான வாழ்க்கைகள் இருக்கு. அப்ப இந்த பிருதிவி உலகத்துல, இந்த பூலோகத்துல உனக்கு ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் போது, வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுக்கும் போது, அவனுக்கு பக்தி சேவை செய்து மீண்டும் பகவான் கிருஷ்ணனுடைய அவனுடைய நிரந்தரமான தொடர்பை மீண்டும் வந்து ஸ்தாபிதம் செய்யக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கொடுக்கப்படுது. அதுவும் மிக முக்கியமாக ஸ்ரீமத் பாகவத்தில் 5வது ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதன் காரணமாக இந்த பூ உலகத்தில் மனிதன் அடையக்கூடிய மானிட பிறப்பு மிக மிக அபூர்வமானது. சொர்க்கலோகத்தில் உள்ள தேவர்களும் யாசிக்கக்கூடியது, விருப்பப்படக்கூடியது. ஸ்ரீமத் பாகவத்தில் 5வது ஸ்கந்தத்தில் சொர்க்கலோகத்தில் உள்ள தேவர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க பூ உலகத்தில். அது மிக முக்கியமாக பாரத தேசத்தில் தோன்றிய ஜீவன்களை, மனிதர்களை பார்த்து ஆசைப்பட்டு பராமரிப்பட்டு சொல்றாங்க, இது போன்ற பிறப்பு எங்களுக்கு கிடைக்கலையேன்னு சொல்றாங்க. காரணம், அந்த பூ உலகத்திலையும் இந்த பாரத கண்டத்தில் தோன்றிய பிறப்பு, மாநில பிறப்பு மிக மிக அபூர்வமானது, மிக மிக முக்கியமானது. எதனால? இந்த பாரத தேசத்தில் ஒரு மனிதன் இந்த மானிட வாழ்க்கையை பயன்படுத்தி ஆன்மீக வாழ்க்கை தான் மிக மிக முக்கியமான விஷயம், மனிதன் வாழ்க்கையில செய்ய வேண்டியங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உள்ள உடல் அவனுக்கு இயல்பாகவே கிடைக்கின்றது. இங்கு உள்ள புண்ணிய நதிகளில் நீராடுவதன் மூலமாக அவனுடைய பழைய கர்மங்கள் பாபங்கள் இருந்து விடுபட்டு அவன் சிறிது சிறிதாக தன்னுடைய ஆன்மீக தன்மையை மீண்டும் உணர்கிறான். காரணம், ஆன்மீக அறிவுல முன்னேறுவதற்கு, ஆன்மீக உணர்வுல முன்னேறுவதற்கு, பக்தியில முன்னேறுவதற்கு இதய சுத்தி மிக மிக அவசியம், புலன்கட்டுப்பாடு மிக மிக அவசியம். அது மட்டுமல்ல, இந்த பாரத தேச கோடிக்கணக்கான ஆண்டுகளாக தோன்றிய பலவிதமான சாதுக்கள், பக்தர்கள் பலவிதமான அருமையான உபதேசங்களை நமக்கு ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக எடுத்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பலவிதமான கிரந்தங்களை, நூல்களை நமக்காக எழுதியிருக்கிறாங்க. அதே மிக முக்கியமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மிக கருணையோடு 4 விதமான சம்பிரதாயங்களை, ஆன்மீக உலகத்திற்கு ஜீவன்களை அழைத்துச் செல்வதற்கு தேவையான சம்பிரதாயங்களை, பிரம்ம மத்வ சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம் சொல்லி 4 விதமான சம்பிரதாயங்கள் இந்த பாரத நாட்டில் வந்து நிர்மாணம் செஞ்சிருக்கிறார். இந்த சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர்கள், பக்தர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய இதய ஆதங்கத்தை, அவருடைய உபதேசங்களை மீண்டும் மீண்டும் தளர்ச்சி அடையாம கட்டுண்ட ஜீவன்களுக்கு போதித்து, அவர்களுக்கு வழிகாட்டி, அவர்களை வந்து நிர்வகித்து மீண்டும் ஆன்மீக உலகத்துக்கு எடுத்துச் செல்லக்கூடிய மிக பெரிய பொறுப்பான குரு பொறுப்பை, அல்லது ஆன்மீக குருவுடைய பொறுப்பை, ஆச்சாரியனுடைய பொறுப்பை ஏற்று செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த பாரத தேசத்தில். இது கோடானு கோடி காலமாக இந்த நாட்டில் வந்து இந்த விஷயம் வந்து நடக்குது. இந்த பாக்கியம் வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் நல்லா இங்கிலீஷ் படிக்கலாம், ஆன்மீகத்தை படிக்க முடியாது. ஒவ்வொரு யூனிவர்சிட்டி இருக்கு, மான்செஸ்டர் யூனிவர்சிட்டி இருக்கு, ஜப்பானில் பலவிதமான யூனிவர்சிட்டி இருக்குது, தான் புரோபாத உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் சொல்லும்போது சொல்றார். உலகம் முழுவதும் நீங்க பலவிதமான சர்வ கலாசாலைகளை யூனிவர்சிட்டிஸ் வச்சு நடத்துறீங்க. எல்லா யூனிவர்சிட்டிலையும் நீங்க பலவிதமான விதவிதமான பிரிவு அறிவு சம்பந்தமான பிரிவுகளை வந்து நீங்க வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க. ஆகாயமானம் எப்படி பறக்கிறது அல்லது வந்து மற்ற உலகங்களுக்கு செல்வது அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குறீங்க. ஆனா மனித வாழ்க்கையில மிக மிக உலகத்துல மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா விதமான வாழ்க்கையிலையும் உடல்ல வந்து மிக முக்கியமான பாகம் வந்து உயிர், ஆன்மா. அந்த ஆன்மாவிற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை முறை ஆன்மீகம். அதை பற்றிய விஷயத்தை கற்றுக் கொடுப்பதற்கு உலகத்தில் உள்ள எந்த விதமான சர்வ கலாசாலைகளையும் எந்த விதமான பிரிவுமே இல்லைன்னு சொல்லி சிறில புரோபாதர் வந்து வருத்தப்படுறார். அது உண்மை. இன்னைக்கு கூட இந்தியாவில் உள்ள சர்வ கலாசாலைகள் அது போன்ற அமைப்புகள் இல்லாவிட்டாலும் கூட பழைய காலங்களில் மன்னர்கள் ஆரம்பித்த குருகுலங்கள்ல கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து ஒரு நாசிகவாதிகளை பற்றியோ அல்லது வந்து சாதாரணமான தவளையை பற்றியோ கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அங்க வந்து ஆன்மீகத்தை பற்றி தான் மிக முக்கியமாக கற்றுக் கொடுப்பாங்க. இன்னைக்கு இந்திய திருநாட்டில் அதுபோன்ற கல்வி சர்வ கலாசாலைகள் இல்லாவிட்டாலும் கூட இன்றும் கூட இந்த நான்கு விதமான சம்பிரதாயங்கள் இந்தியாவில் இருக்கு. அந்த சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பக்தர்கள் இன்று வரைக்கும் பலவிதமான ஆன்மீக கல்வி வழிமுறைகள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால்தான் பாரத தேசம் மிக மிக புண்ணிய தேசம் சொல்லி தேவர்கள் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. எங்களுக்கு இது போன்ற பிறப்பு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமாக நமக்கு அந்த பிறப்பு கிடைத்திருக்கு. அப்ப அந்த பிறப்பு கிடைக்கக்கூடிய நேரத்தில் அதான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சுதந்திரம் என்றால் என்ன, விடுதலை என்றால் என்ன, அந்த விஷயம் தான் அங்க இருக்குது. அந்த நாட்டில் தோன்றி நாம் இன்னைக்கு இந்தியாவுடைய 63வது சுதந்திர தினத்தை வந்து கொண்டாடுறோம். இந்த சுதந்திரம் சொல்லக்கூடிய சுதந்திரம் வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் நாம் புரிந்து கொண்ட சுதந்திரம். அதான் சுதந்திரம் அடைவதற்கு இன்னைக்கு ஒரு 75 வருடங்களுக்கு முன்பு நம்முடைய சம்பிரதாயத்திலே குருவான பக்தி சித்தாந்த சரஸ்வதி இந்த பாரத நாட்டில் வாழ்றார். அப்ப ஸ்ரீல புரோபாதர் இளம் கிரகஸ்தராக இருந்த ஸ்ரீல புரோபாதர் கல்கத்தா நகர வீதியில் உள்ள ஒரு கௌடியம் இடத்துல தன்னுடைய ஆன்மீக குருவான பக்தி சித்தாந்த சரஸ்வதி சந்திக்கக்கூடிய நேரத்தில் இந்திய விடுதலை போராட்டம் நடைபெறக்கூடிய ஒரு நேரம் அங்கு அவரை சந்திச்சு அவர் கேட்கக்கூடிய கேள்வி, பக்தி சித்தாந்த சரஸ்வதி ஸ்ரீல புரோபாதரை பார்த்தவுடன் முதல கேட்ட கேள்வி, இந்த கிருஷ்ண பக்தியை உலகம் முழுவதும் நீ எதற்காக சென்று பிரச்சாரம் செய்யக்கூடாது, அப்படி பிரச்சாரம் செய்து ஜீவன்கள் இந்த பௌதீக உலகத்திலிருந்து அடையக்கூடிய நிரந்தரமான விடுதலைக்காக நீ ஏன் பாடுபடக்கூடாதுங்கிற கேள்வியை வந்து அவர் எழுப்புறார். அதான் நிரந்தரமான விடுதலை. ஒரு வைஷ்ணவன் ஜீவனை பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன எண்ணத்தோட பார்க்கிறான்னா, பிரச்சாரம் பண்ணக்கூடிய வைஷ்ணவன், ஓ இந்த ஜீவனானவன் இந்த மனித உடல்ல மாட்டிட்டு இருக்கிறான், இந்த தமிழன் உடல்ல மாட்டிருக்கிறான், அது வட இந்திய உடல்ல மாட்டிருக்கிறான், அது ஆப்பிரிக்கன் உடல்ல மாட்டிருக்கிறான், இந்த ஜீவனுக்கு இந்த உடல்ல இருந்து விடுதலை கிடைத்து என்னைக்கு பகவானுடைய பாதாரங்களை அடைவாங்கிற எண்ணத்தோடு அவன் பார்க்கிறான். சோ அப்ப இந்த நமக்கு வைஷ்ணவர்கள் விடுதலைன்னு புரிந்து கொள்ளக்கூடிய முறை, இந்த ஜீவன் என்னைக்கு இந்தியாவிலிருந்து மட்டுமல்ல, இந்தியா வந்து அந்நியர்களுடைய ஆட்சியிலிருந்து அல்லது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியிலிருந்து உண்மையான தமிழை சொல்லப்போனா பரங்கியர்களுடைய ஆட்சியிலிருந்து விடுபடுவதற்காக வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அப்ப பக்தி சித்தாந்த சரஸ்வதி சில புரோபாட்டை கேட்கிறார், ஆனா உண்மையில ஜீவன்கள் உண்மையான விடுதலையை அடையக்கூடிய கிருஷ்ண பக்தியினையே அதுக்கு உலகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது போது சில புரோபாதர் அப்பொழுது கொஞ்சம் தேசியவாதியாக இருந்தார். இப்போ அவர் கேட்கிறார், காந்தியுடைய தேசிய இயக்கத்தில் இருந்தாலும் சில புரோபாதர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கேட்கிறார், இந்தியாவே இந்த விடுதலை அடையல, இந்த நேரத்தில் நம்ம எப்படி வந்து அந்த உண்மையான ஜீவனுடைய விடுதலைக்காக வந்து பாடுபட முடியும் கேட்கிறார். அப்போ பக்தி சார்ந்த சொல்லி சொல்றார், அந்த விடுதலைக்காக நான் பக்தி கிருஷ்ண பக்தி பௌதிய உலகத்துடைய எந்த சூழ்நிலையும் வந்து பொறுத்தது கிடையாது, அதை அடிப்படையாக வைத்தது கிடையாது, அதற்காக தான் மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை வந்து அவர் வந்து ஸ்தாபிதம் பண்றார். இப்போ விஷயம் அதுதான், நம்ம இந்தியா வந்து ஆங்கிலேயர்கிட்ட இருந்து விடுதலை அடைந்ததுன்னா நமக்கு என்ன விடுதலை கிடைத்தது, தற்காலிகமான முறையில் உடலுக்கு விடுதலை கிடைத்தது, ஜீவனுக்கு இந்த விடுதலை கிடைக்கல. காரணம் ஜீவனுக்கு உண்மையான விடுதலை என்ன அப்படிங்கிற விஷயத்தை, நிரந்தரமான விடுதலை என்னங்கிற விஷயத்தை நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். ஜீவன் இந்த உடல்ல சிறைப்பட்டு கிடக்கிறான், இந்த உடல்ல மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் சிறைப்பட்டிருக்கிறான், நமக்கு இந்த விடுதலை கிடைக்கல. எதனால விடுதலை கிடைக்கல, ஜீவன் 24 மணி நேரமும் சதா சர்வகாலமும் நிரந்தரமான ஆன்மீகமான இன்பத்தை அனுபவிப்பதற்கு தகுதியுடையவன், நம்ம வந்து விடுதலை அடைஞ்சிட்டோம், உண்மையில நமக்கு விடுதலை கிடைச்சிருக்குதா, வீட்டுக்கு போறவனே நமக்கு வந்து இன்கம் டாக்ஸ் கட்டணும், அது ஒரு பொறுப்பு, விடுதலை இல்ல. இங்கிருந்து போறோம் பஸ் ஏறதுக்காக போவோம், சண்டே போறோம் வடன்மெண்ட் 6 மணிக்கு பஸ்ஸுக்கு போனோம், பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம், பாத்ரூம் போனோம், பாத்ரூம் விட்டு வெளியில போனோடனே பைசா குடும்பம், பாத்ரூம் போறது கூட விடுதலை இல்ல. உண்மையா உண்மை இல்லையா? விடுதலையா நீ போய் பாத்ரூம் போக முடியாது, பிடிச்சி உள்ள போய் போடுறான். என்ன விடுதலை இருக்கு? இந்த மாதிரி வாழ்க்கையில பல விஷயத்த ஆராய்ஞ்சு பாருங்க, நமக்கு விடுதலை இல்ல. சூரியன் மறைந்த உடனே நம்ம இரவு ஃபுல்லா சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறோம், முடியல. உறக்கம் கண்ண சுத்துது, அப்படி கண்ண சுத்துது, விடுதலை இல்ல. இளமையாக சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இளமை வந்த உடனே இணக்க வரிச்சு ஆசை வருது. அதான் சொல்றாங்க, கால் கட்டு போடுவா, வீட்டும் கட்டுப்படுதும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆசை இருக்கு, எப்பொழுதும் இளமையாது போல தினசரி தாவாணி சாலை உடுத்தி போலாங்கிறது. முடியாது, மீண்டும் திருமண பந்தம், மீண்டும் குழந்தையை பெற்றுக்கணும். கட்டுப்படுத்தப்படுதும், முழுமையான விடுதலை நமக்கு இல்ல. நிரந்தரமாக நித்தியமாக இந்த உடலே வாழணும்னு ஆசைப்படுதும். முதுமைங்கிற ஒரு நோய் வந்து நம்மளை தாக்குது. முதுமைங்கிற நோயிலிருந்து நமக்கு எந்த காந்தி விடுதலை வாங்கி கொடுக்க போறாரோ தெரியல. மீண்டும் கண் பார்வை மங்குது. பலவிதமான முறையில் நம்ம பார்த்தோம்னா நம்ம இன்னும் விடுதலை அடையல. தேசிய வரியிலிருந்து நமக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல. கொடூரமான வெயிலிருந்து நமக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல. ஜாதி கொடுமையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கல. இனக்கவர்ச்சி ஆசைங்கிற கொடுமையிலிருந்து நமக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல. வறுமையிலிருந்து நமக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல. பலவிதமான விஷயங்களிலிருந்து நமக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல. தாழ்வு மனப்பான்மை, உயர்வு மனப்பான்மை, போட்டி, பொறாமை, காமம், குரோதம் போன்ற ஆசைகள் இருந்து நமக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல. இந்த அயோக்கியர்கள் எல்லாம், இந்த அந்நியர்கள் எல்லாம், இந்த கொடுமைசாலிகள் எல்லாம் இன்னைக்கு ஜீவன்கிற நம்ம வந்து கட்டி காய்ச்சி வச்சிருக்கிறோம், தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறோம். இருக்கிறோமா இல்லையா? இன்னும் நமக்கு விடுதலை கிடைக்கல. எனக்கு ஒரு ஆசை இருந்து விடுபடணும்னு ஆசைப்படுறோம். 50 வயதுல கூட, 70 வயதுல கூட ஒரு மனதில் அந்த ஆசை வந்து ஆட்டி படகி. கோபப்படக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம், ஆனா கோபங்கிறது நம்மளை இன்னும் பாதிக்குது. நமக்கு உயர்வு மனப்பான்மை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம், இன்னும் நான் உயர்ந்தவன்கிற எண்ணம் நமக்கு இருக்கு. தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம், சில நேரங்கள் நம்மளை நம்ம தாழ்ந்தவன் சொல்லி நம்ம அறியாமையா ஒரு எண்ணம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா குள்ளமா இருப்பான், அங்க ஏதாவது ஒருத்தனை பத்தி பேசிட்டு இருப்பான். குள்ளமா இருக்கிறவங்க எல்லாம் அறிவா இருக்காங்கன்னு பேசிட்டு இருப்பான். இவனுக்கு அங்க போய் அவன் கோவப்பட்டுருவான், எதுக்கு என்ன பத்தி பேசுற அப்படிமா, உன்ன பத்தி பேசல, நான் பொதுவா பேசிட்டு இருந்தேன். அது மாதிரி பல தாழ்வு மனப்பான்மைகள் நமக்கு இருக்கிறதுதான் நமக்கு ஜீவனுக்கு விடுதலை கிடைக்கல. சோ ஜீவனுக்கு இல்லைன்னா விடுதலை கிடைக்கணும். அதற்காக மனித வாழ்க்கையை சரியான முறையில பயன்படுத்தணும். அதான் சாஸ்திரங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய முறை. பிரவிருத்தி சர்வபூதானாம், உலகாதியமான விஷயங்கள்ல எல்லாருமே ஈடுபடுவாங்க, தயவு செய்து அப்படி ஈடுபடாத. ஞானம் உள்ளவனான நீ நிர்வரத்தில் ஏச மகாபலா, நீ அறிவுடையவன், மிக மகாபலானா மிக உயர்ந்த மனித உடலை, சிறந்த மனித உடலை அடைந்தவன். நீ வந்து தயவு செய்து அப்படி சிற்றின்பங்களுக்காக போராடாத, சிற்றின்பங்களை அடைவதற்காக முயற்சி செய்யாத. அதற்கு மாறாக நிர்வரத்தில் ஏச மகாபலா, நீ மிகச்சிறந்தவன், தயவு செய்து இந்த சிற்றின்ப ஆசையிலிருந்து, இந்த தற்காலிகமான விடுதலையிலிருந்து, இந்த பந்தத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக போராடு. அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கை என்பது மாயாவிற்கு எதிராக, பகவானுடைய பகிரங்க சக்திக்கு எதிராக தொடுக்கப்படக்கூடிய விடுதலை போர். அப்ப இந்த விடுதலை போர்ல ஈடுபடக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு போர் அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கும்னா, சில நேரத்தில் நீ ஜெயிப்ப, சில நேரத்தில் அவன் தான் ஜெயிப்பான். போர்ல என்னைக்குமே ஒரே மாதிரி இருக்காது. இன்னைக்கு அர்ஜுனன் வந்து கர்ணன் ஜெயிச்சாருன்னா மகாபாரத்தில் 18வது அத்தியாயத்தில் நீங்க படிங்க, எப்பவுமே அர்ஜுனன் ஜெயிச்சுட்டு வரல, கடைசியில் அவர் ஜெயிச்சு முடிச்சிருந்தார், அவர் கொன்னிருந்தார். ஆனா வந்து முதல்ல அவர் ஜெயிக்கல. சில நேரங்களில் கர்ணனுடைய கை மேலோங்குது, சில நேரங்களில் அர்ஜுனனுடைய கை மேலோங்குது. அப்ப இந்த விடுதலை போராட்டம், மிகச்சிறந்த விடுதலை போராட்டம் என்ன அப்படின்னா, ஆன்மீகவாதிகளிலே 3 விதமான முறைகள் இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் விளக்கப்பட்டிருக்கு. பிரம்மேதி, பரமாத்மேதி, பகவான் இதி சப்தையே. சில பேர் ஆன்மீகத்துடைய இறுதியான குறிக்கோளாக பிரம்மஜோதியை வழிபடுறாங்க, சில பேர் பரமாத்மாவை வழிபடுறாங்க, 3வது நிலையில் உள்ளவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பாதார விந்தங்களில் சரணாகதி அடைந்து பக்தி பாதையை மேற்கொண்டு கிருஷ்ணற்ற சரணாகதி அடைந்து கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தியை உள்ளுக்கு நுழைந்து அதுல சரணாகதி அடைந்து இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுறோம். அதான் நம்ம மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி ஆசிரத. நம்ம யார்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம், ஸ்ரீமதி ராதைட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம். அவங்க தான் நம்மளுடைய விடுதலை போராட்ட வீரர், தலைவர். அவங்களுடைய கருணையில, அவங்களுடைய தலைமையில, ஆன்மீகருடைய தலைமையில நம்ம வந்து நம்மளுடைய விடுதலை போராட்டத்தை மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றோம். ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்றோம், மங்களாரத்தை அட்டன் பண்றோம், குருதீட்சை வாங்குறோம், கோயிலுக்கு சேவை பண்றோம், பலவிதமான முறைகள் இருக்கு. இப்ப இதுல பலவிதமான நிலைகள் இருக்கு விடுதலை போராட்டத்திலையும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தினமலர் தினந்தில் எழுதியிருக்கிறோம். இந்த விடுதலை போராட்டங்கிறது ஒரு நாள் நடந்தது கிடையாது, 200-300 வருடம் காலமாக நடைபெற்றது. அது புலித்தேவனுடைய காலத்திலிருந்து வள்ளூர் புரட்சியிலிருந்து ஆரம்பித்து 1947 செங்கோட்டையில் கொடியேற்ற வரைக்கும் நடக்குது. அது மிகப்பெரிய வரலாறு. ஒரே நாளில் ஜெயித்த விஷயம் கிடையாது. அதுபோல நம்மளுடைய பக்தி சேவையிலையும் நம்முடைய பக்தர்களை நம்ம சந்தித்த தினத்திலிருந்து இறுதியான விடுதலை வந்து பகவானுடைய ஆன்மீக உலகத்துக்கு அன்னைக்கு உள்ளுக்கு வந்து பிரவேசம் பண்ற வரைக்கும் இருக்கு. கோயில டெம்பிள் ஹால்ல சாரி பிரசாதங்கள் பிரம்மச்சாரி பிரசாதங்கள் ஒரு போட்டோ இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா பல பக்தர்கள் இருக்கிறாங்க, பகவானுடைய இடைச்சிறுவர்கள் நண்பர்கள். ஒரு இடைச்சிறுவர் நண்பர் வந்து அங்க தூரத்துல வந்து ரொம்ப காலம் ஏதோ வெளியூர் போயிட்டு வரார், அங்க வரார் பகவானே அவர் வந்து கட்டி பிடிக்கிறார். உண்மையில் அது மாதிரி ஒரு நாள் இருக்குது. ஆன்மீகத்துல நித்தியமான சகாக்களோட பகவான் கலந்துட்டு இருப்பார். பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக பக்தி செய்த பிறகு பக்தியில உண்மையிலேயே உண்மையான பக்குவ நிலைய நம்முடைய சொரூபத்தை நம்ம புரிந்து ஆன்மீகத்தில் நம்முடைய நிலை என்னங்கிறத புரிந்து நம்ம கோபாவது கோபியாகவோ அல்லது பகவானுடைய ஆன்மீகத்தில் ஒரு மரமாகவோ அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டு ஆன்மீகத்தில் பிரவேசம் பண்ண போறோம். நமக்கு தெரியாது இந்த நிமிஷம் தான் நம்ம வந்திருக்கோங்கிறது தெரியாது, அங்குள்ள நித்திய சகாக்களுக்கும் தெரியாது, பகவானுக்கு தெரியும். இந்த ஜீவன் இப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு போறாங்கிற விஷயம் தெரியும். அவர் பகவான் வந்து நம்மளை வந்து வரவேற்று உள்ளுக்கு வந்து கூட்டு போவார், சுவாகதம். அந்த நிகழ்ச்சி ஒரு நாள் நமக்கு நடக்க போகுது நம்ம நல்ல முறையில் பக்தி செய்தோமானால். ஆனா கண்டிப்பாக அந்த நிலையை அடையக்கூடிய வரையும் நம்ம சொன்ன மாதிரி பல நேரங்களில் நம்ம வெற்றி அடைவோம், சில நேரங்கள் நம்ம தோல்வி கூட அடையலாம். காரணம் பகவானுடைய பகிரங்க சக்தி அந்த அளவுக்கு எளிதாக வந்து நம்மளை வந்து அந்த பக்குவத்தை வந்து அடைவதற்கு வந்து விடுவதில்லை. அதுக்காக அவங்களை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. காரணம் பகிரங்க சக்தி பகவானுடைய பிரதிநிதியாக செயல்பட்டு உண்மையிலேயே இவனுக்கு வந்து கிருஷ்ண பக்தியில சிரத்தை இருக்கா. கிருஷ்ணரையும் கிருஷ்ணனுடைய சகாக்களான பகவானுடைய பக்தர்களை மட்டும்தான் சந்தோஷப்படுத்தக்கூடிய எண்ணமுடையவராக இருக்கின்றானா அப்படிங்கிற விஷயத்தை சரியான முறையில ஒன்ன வந்து சோதனைப்படுத்தி அதுல வெற்றி அடைந்த பிறகுதான் ஒன்ன வந்து உள்ளுக்கு விடுமே தவிர, இவர் இங்க உள்ள ஹைஸ்கூல் வாத்தியார் மாதிரி கிடையாது, நீ 10 ரூபா கொடுத்தா அவனுக்கு கொஸ்டின் கொடுக்க மாட்டார், அவருக்கு நீ காட்பாடுல போய் 2 கள்ளம் டாயம் கொடுத்தா போதும் ஹையர் செகண்டரி கொஸ்டின் கொடுத்துருவார். அந்த மாதிரி விஷயம் கிடையாது. உண்மையிலேயே சிரத்தையான முறையில உண்மையான முறையில் நமக்கு குருவிற்கும் கிருஷ்ணருக்கும் சேவை செய்யணுங்கிற மனோபாவனை இல்லாத பட்சத்தில் பகவானுடைய ஆன்மீக உலகத்தில் பிரவேசம் பண்ணுவதுங்கிறது வந்து சாத்தியமான காரியமே கிடையாது. அதனால்தான் மற்ற பக்தி ஒப்படக்கூடிய நேரத்தில் நம்முடைய கிருஷ்ண பக்தி கடினமானது, ஒரு வகையில எளிமையானது. நமக்கு இந்த எண்ணம் மட்டும் இருந்தால் மிக விரைவில் மேல போயிடலாம், ஆனா வந்து பொதுவாக எளிமையானது கிடையாது. காரணம் நம்முடைய இதயத்தில் பலவிதமான எண்ணங்கள் இருக்கு. அதே நம்மளுடைய ஆன்மீக குரு கிருஷ்ணனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆன்மீக குருவும் நம்முடைய ஆன்மீக குருக்கள் பகவானுடைய பிரதிநிதிங்கிறதுனால கருணையை அளிக்கிறாங்க. பட் நம்ம நினைக்கிற மாதிரி பௌதிகமான குருக்கள் கருணையை அளிப்பது போல கிடையாது. ஓகே, இவர் 2 நாள் பக்தி பண்ணார் அல்லது வருஷத்துக்கு 1 நேரம் வந்து எனக்கு வந்து 2 வத்தலை 100 ரூபா டொனேஷன் கொடுத்துட்டு போனார் அண்ணே ஜெய் அப்படி கிடையாது. கஷ்டமான வேலை, வாரந்தோறும் பக்தி செய்யணும், நம்மளால முடிந்தவரை பகவானை சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணணும், நம்முடைய இதயத்திலுள்ள பௌதிகமான ஆசைகள் எல்லாம் விடுவிக்கணும். முழுமையான நம்மள சுத்தமடைந்தவர்தான் நம்முடைய ஆன்மீகருடைய முழுமையான கருணைக்கு நம்ம பாத்திரமானவர்களாக மாற முடியும். ஆனா ஒரு விஷயம், இந்த கதவுகள் மெதுவாக திறக்கப்படலாம். அதான் கிருஷ்ணபக்திக்கும் சிவபக்திக்கும் உடைய உள்ள வித்தியாசம் பானாசுரனுடைய கதையில தான் சொல்லப்படுது. கிருஷ்ணபக்திக்கும் சிவபக்திக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லும்போது சுகதேவ கோஸ்வாமி சொல்லார், சிவன் மிக எளிமையில வந்து மிக எளிதான முறையில மிக விரைவில் வந்து சந்தோஷம் அடைஞ்சிருவார், பட் கவனமாரு மிக சீக்கிரம் கோபம் போடுவார். ஆனா கிருஷ்ணர் விஷ்ணு மிக எளிதாக கதவுகளை திறக்க மாட்டார், மீண்டும் 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 தட்டணும். அதான் ஜெபம் பண்ணுவதுங்கிறது குழந்தை பாலுக்கு அழுத மாதிரி நம்ம ஜெபம் பண்ணு சொல்லப்படுது. மிக தீர்க்கமான முறையில் பக்தி செய்யணும், அதற்கு பிறகு கதவுகள் திறக்கப்படும். ஆனா அதற்கு பின்பு ஒன்னு வந்து அவ்வளவு எளிதாக வந்து மாயாவோட வழிக்கு செல்வதற்கு பகவான் வந்து அனுமதிக்கவே மாட்டார். நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதான் விஷ்ணு பக்திக்கு சிவபக்திக்கும் இடையில் உள்ள வித்தியாசம், அழிவுங்கிறதே கிடையாது. சோ அதுபோல குரு கிருஷ்ணனுடைய கருணைக்கு பாத்திரமாவதற்காக மிக கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருக்கும். விவசாயாத்மிகா பக்தி ஏகேக குருநந்தன அப்படின்னு பகவான் சொல்றார். விவசாயாத்மிகா பக்தினா மனிதனுடைய இயல்பான எண்ணம், நம்முடைய மனது பொதுவாக ஜீவனை பலவிதமான கிளை நதிகள் எழுத்து சொல்லும். இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் நடக்கும்னா இதயத்தில் 100 கணக்கான ஆசைகள் தோன்றும். சினிமா பார்க்கலாமா, டீ குடிக்கலாமா, அதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாமா, கொஞ்சம் ரோட்லயே படுத்து வரைக்கலாமான கூட தோணும். ஆனா வியவசி ஆத்மீகா புத்தி இது எந்த விதமான எண்ணங்களையும் உன்னுடைய மனதை செலுத்தாத ஏகேக குருநந்தன, உன்னுடைய மனது முழுக்க முழுக்க குருவையும் கிருஷ்ணரையும் சந்தோஷப்படுத்துவதற்கு உன்னுடைய மனது உறுதியாக ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த விஷயம் வந்து சாத்தியம். மற்ற நபர்களுக்கு வந்து சாத்தியமான விஷயம் கிடையாது. அப்படி விருப்பப்படக்கூடிய பக்தன், குருவையும் கிருஷ்ணனையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய பக்தன் மீண்டும் வந்து குரு கிருஷ்ணனுடைய கருணைக்கு பாத்திரமானவனாக மாறி இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி இந்த பௌதிக பிரபஞ்சத்தை சரியான முறையில எதற்காக பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தி பகவானுடைய ஆன்மீக உலகத்துக்கு செல்ல முடியும். அதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை பயன்படுத்தாத பக்தர்கள், அது சாதாரண கட்டுண்ட ஜீவன்கள், உலகாதியவாதிகள், நம்ம ஆன்மீக உலகத்தில் போய் பார்க்க போறோம். இந்த உலகம் மீண்டும் பிரளய முடிவுல வந்து பிரம்மாவுடைய 120 வயசு முடிந்தவொடனே இப்போ பிரம்மாவுக்கு 60 வயசுக்கு மேல ஆயிட்டு இப்ப நம்மளுடைய பிரபஞ்சம் எந்த பிரபஞ்சத்தில் வாழ்றோமோ இந்த பிரம்மா வந்து வயோதிக பிரம்மாவா மாறிட்டார். அதான் பல நேரங்களில் பார்க்கலாம், புரோபாபுக்கு இந்த பிரம்மாவுக்கு வந்து தாடிகள்லாம் நிறைச்சு உட்கார்ந்துருப்பார், வயசாயிட்டார். அப்ப இந்த பிரபஞ்சம் என்னாகுங்கிறத பிரபாத புரோடர் எழுதுறார். மீண்டும் இந்த நெருப்பு அதிகமாகி கிராமத்தில் பார்க்கலாம், அடுப்புக்கு இந்த அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சாணத்தை வந்து உருண்டை மாதிரி உருட்டி உள்ளுக்கு போட்டுருவாங்க, அந்த நெருப்பு உள்ளுக்கு அந்த சாணம் அப்படியே எரியும். அதுபோல பகவானுடைய ஆன்மீக உலகத்திலிருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும், பொதுவாக யாரும் பார்க்க விருப்பப்பட போறது கிடையாது. அதனால ஒரு கண்ணோட்டத்தின்படி பார்க்கும்போது இந்த மொத்த பிரபஞ்சமே ஒரு பந்துக்கு ஒப்பாக கருதப்படுது. இந்த பந்து வந்து மொத்தத்தில் வந்து பைபிள்லேயும் வந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, ஓரளவுக்கு பிரளய தீல வந்து அப்படி எரிந்து பஸ்மாக மாறிடும், சாம்பலாக வந்து மாறிடும். அதனால உனக்கு இது வேணுமா அது வேணுமா செலக்ட் பண்ண வேண்டியது உன்னுடைய கடமை. அதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்கு, இதுல எந்த விதமான ஒரு தீர்க்கமும் கிடையாது. பகவான் பகவத்கீதை சொல்லார், 700 ஸ்லோகங்களும் சொன்ன அர்ஜுனிட்ட சொல்லார், தம்பி விருப்பப்பட்டால் இந்த பகவத்கீதையை பின்பற்று, இல்லட்டா வில்லங்கு கீழே வச்சுட்டு இவாட்டு போயிட்டே இரு, நான் என்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டுறேன். சோ மாதிரி இந்த கிருஷ்ண பக்தியை நம்ம இதயபூர்வமாக ஏற்றுக்கொண்டு பக்தி செய்தவமானால் ஆன்மீக உலகத்துக்கு போக முடியும். விருப்பம் இல்லை என்றால் மீண்டும் வந்து நம்ம வந்து செய்ய முடியும். அதனால அது எளிதான காரியமும் கிடையாது. காரணம், மாயை வந்து அந்த அளவுக்கு சர்வ வல்லமுடையவள். இவன் பக்தி பாதையில மிக முன்னேறிய நபர்களை கூட கிருஷ்ண பக்தியில ஒரு விஷயம் என்னன்னா, மேல போக போக இந்த பக்தி பக்தியில முன்னேற முன்னேற இந்த பக்தி ரொம்ப சூக்ஷ்மமானது, ரொம்ப கடினமானதும் கூட. நம்ம நினைப்போம்னா நம்ம 10 வருஷம் ஆனவனின் பக்தி எளிதா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆக்சுவலி இந்த பக்தியில என்ன ஆகும்னா, மேல போக போக வந்து அது இன்னும் சூக்ஷ்மமானது, இன்னும் உன்னுடைய பிரயத்தன் உன்னுடைய பக்தியில நீ முன்னேறுங்கிற உன்னுடைய ஆசையை வந்து நீ அதிகப்படுத்தினாதான் முன்னேற முடியும். தவிர அவ்வளவு ஈஸியாக வந்து முன்னேற முடியாது. காரணம் வந்து மேல போக போக பக்தியில முன்னேற முன்னேற மாயுடைய தாக்குதல் மிக சூக்ஷ்மமானது, மிக வல்லமையானது. எப்படின்னா ரெண்டு பேரும் யுத்தம் பண்றாங்க. யுத்தம் பண்ணும்போது கடைசியில வந்து அந்த எதிர்நபர் ஒன்ன தோக்க இவர்கிட்ட தோத்துற போறாருங்கும் போது என்ன பண்ணணும்னா, கடைசியில் அந்த நபர் என்ன பண்ணுவார்னா தன்னோட உள்ள சக்தி அனைத்தையும் புரோகித்தவன் அடிவார். அவர் நீ பக்தியில முன்னேற முன்னேற மாயா பாக்குறாங்க, இவன் ஜெயித்துக்கிட்டே இருக்கிறான், ஆன்மீகத்தில் முன்னேறிக்கிட்டே இருக்கிறான், கடைசியாக வேணா உடல்ல உள்ள சக்தி எல்லாத்தையும் அடிவது நம்ம தாக்கு பிடிக்கணும். மிக மிக சூக்ஷமானது. அதனால மிக மிக கவனமாக செய்யப்பட வேண்டிய விஷயம். அப்படி செய்தவமானால் கண்டிப்பாக ஆனாலும் ஒரு நாள் வந்து நம்மளால நித்திய சகாக்களாக வந்து மாற முடியும். நித்திய சகாக்களாக மாறிய பிறகு மீண்டும் மாயுடைய கட்டுப்பாட்டில் நம்ம வரல, எப்பொழுது நிரந்தரமான முறையில் அப்பதான் சொல்லப்பட்டிருக்கு, ஆனந்த சின்மய ரசப்பிரதி பாவிதாபீஸ், பகவானை போல நித்தியமான முறையில இந்த ஆன்மீக சுகத்தை நம்ம வந்து அனுபவிக்க முடியும். அந்த ஸ்தலத்துக்கு நீ போகக்கூடிய நேரத்தில் நீ மாயுடைய களங்கள் வந்து முழுமையான முறையில் விடுபட்டதுனால அப்பதான் வந்து நான் கிருஷ்ண பக்தன் அப்படிங்கிறத, அது கிருஷ்ண பக்தியில எந்த ரசத்துல நம்ம இருக்கின்றோம், ஆன்மீகத்தில் பகவானுக்கும் கிருஷ்ணருக்கும் நமக்கு என்ன சம்பந்தங்கிற விஷயத்தை முழுமையான முறையில் நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது கட்டுண்ட ஜீவனில் வந்து நமக்கு நம்மளால அதை புரிந்துகிடல. கொள்கை அளவு நம்ம புரிஞ்சிருக்கோம், கிருஷ்ண பக்தர்ங்கிறத எளிதான காரியம் கிடையாது, அப்பதான் நமக்கு புரிய வரும். அது வரைக்கும் நம்மளால புரிய முடியாது. அதான் நித்திய சித்தன், நித்திய சூரிகள், நமது நித்திய சூரியர்கள் கிடையாது. அதான் கேள்வி. பலவிதமான சூழ்நிலையில, ஏன்னா அடிப்படையான காரணம் வந்து உனக்கு வந்து இன்னும் வந்து கிருஷ்ணரை அடைய வேண்டும், கிருஷ்ணருக்கு பக்தி தான் பட்டு செய்ய வேணுங்கிற ஆசை வந்து முழுமையா இல்லை. அப்போ உன்னுடைய இதயத்துல எந்த இடத்துல, நம்ம எல்லாருமே இதயத்தில் எப்படி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இதயத்துல வந்து ஒவ்வொருத்தரும் நீங்க வேற லெவலில் இருக்கலாம், இதயத்தில் ஒரு 20% கிருஷ்ணருக்கு கொடுத்துருக்கிறோம், 20% வந்து மாயை கொடுத்துருக்கிறோம். நம்ம எங்க நம்மளை மாயாதேவிக்கு நம்மளை எங்க கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது மாயாதேவிக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய இதயத்தில் என்னென்ன மாயா சம்பந்தமான ஆசைகள் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாரோட மாயாதேவிக்கு நல்லா தெரியும். அப்ப நம்முடைய இதயம் சுத்தமாக ஆக ஆக அந்த துணுக்கு எந்த இடத்துல உனக்கு இன்னும் மாயாவை அனுபவிக்கணுங்கிற அந்த துணுக்கு போன்ற ஆசை, துணுக்குன்னா அவ்வளவு துணுக்கு, யூ கேனாட் இமேஜின், அது ஒரு சூக்ஷ்மமானது. பிரபா அந்த துணுக்கை பற்றி சொல்லார். ஒரு பாத்திரத்துல வந்து நம்ம வந்து சூடத்தை போட்டு சாம்பிராணி போட்டு பகவானுக்கு வந்து ஆரத்தி பண்றோம். சாம்பிராணி போன பிறகு கூட, சாம்பிராணிலாம் போட்டு முடிச்சு 10 நாள் கழிச்ச பிறகு கூட அந்த பாத்திரத்துல அந்த சாம்பிராணியுடைய வாசனை கொஞ்சம் போல இருக்கும். அதுபோல நீ வந்து பிரம்மச்சாரியா இருந்திருக்கலாம், கணவன் மனைவி எல்லாம் விட்டுருக்கலாம், அல்லது வந்து அம்மா அப்பாவெல்லாம் விட்டு வந்திருக்கலாம், ஜாதியை விட்டுட்டு வந்திருக்கலாம். ஆனா அது 100 வருடங்களுக்கு பின்பு கூட உண்மையில விட்ட பிறவங்க கூட உன்னுடைய இதயத்துல அது சம்பந்தமா கொஞ்சம் வாசனை இருக்கலாம். அந்த வாசனையை வைத்துக்கொண்டு மீண்டும் அந்த ஆசையை உனக்கு நிறைவேற்ற விருப்பம் இருக்கா இல்லையாங்கிற விஷயத்த யாருக்கும் தெரியாமல், இங்க அதுவும் கான்பிடென்சியல் டெஸ்ட். கான்பிடென்சியல் டெஸ்ட்னா எக்ஸாம்கள் எல்லாரும் தனித்தனியா உட்காந்து எக்ஸாம் எழுதுறோம், இங்க அப்படி கிடையாது. நமக்கு தான் தெரியும், நம்மள ஏதோ ஒரு இடத்துல தனிப்பட்ட சூழ்நிலையில யாருக்கும் தெரியாம மாயாதேவி அங்க வந்து சோதனை கொடுக்க போறாங்க. அந்த உன்னுடைய ஆசைய உன் கண்ணு முன்ன வந்து காமிக்க போறாங்க. இப்போ உனக்கு அதை அனுபவிக்க விருப்பம் இருக்கா இல்லையா? உண்மையிலேயே உன்னுடைய இதயத்துல என்னுடைய குருவுக்கு மட்டும்தான் நான் செயல்படணும் விருப்பம் இருக்குன்னு நீ இதயத்துல முடிவெடுக்காத பட்சத்துல நம்மளால அது முடியாது. சோ ஒவ்வொரு ஜீவனுக்கும் அந்த மாதிரி ஒண்ணு, சில நேரங்களில் சோதனைகளை நேரடியாக கொடுக்கறது கிடையாது, வேற ஒரு விஷயத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து ஆனா கடைசியில வந்து இந்த விஷயத்தை வந்து கொடுக்கற மாதிரி, அத மறைமுகமா கொண்டு வந்து கொடுக்கற மாதிரி. இந்த வெளியில திருடுறாங்கல்ல, பேங்க் விட்டு வெளியில வருவான் பணத்தை எடுத்துட்டு, அங்க ஒருத்தன் ஏதோ கையில ஒரு 10-100 ரூபாய் வச்சுட்டு கீழே போட்டுருவான், சார் உங்க பணம் கீழே கிடக்குது, என் கீழே எடுக்கிற நேரத்தில் அவன் திருடிட்டு வருவான். சோ இட் மே கம் இன் சம்திங் கம்ப்ளீட்லி இன்டைரக்ட் வே அண்ட் பட் இட் வில் கேப்சர். பரத் மகாராஜ பிடிச்ச மாதிரி, பரத் மகாராஜுக்கு இன்னும் கூட உலகாதியமான சேவையில கொஞ்சம் ஆசை இருந்தது. அவரை ஏதோ ஒரு அவ்வளவு நுணுக்கமா அவரை பிடிச்சது. ஒரு மான், புள்ளி மான் கர்ப்பமா இருந்தது. அந்த மான் வந்து பின்னால ஒரு புலிச்சத்தம் கெட்டது. புலிச்சத்தத்தை கட்ட உடனே தண்ணி குடிச்சிட்டு இருக்கக்கூடிய மான், புலிச்சத்தத்தை கட்ட உடனே கர்ப்பமான மான் பயந்து போய் ஆத்துக்குள்ள விழுந்துட்டு ஆத்துல தண்ணி வெள்ளம் அப்படியே அடிச்சு கொண்டு வந்தது. அந்த புள்ளி மான் இறந்து போச்சு. அவனுடைய கர்ப்பம் அந்த குழந்தை, சின்ன குழந்தை வந்து ஆத்து கரைக்கு வந்தது. சம்பந்தமாக அது சும்மா ஒரு நாள் மட்டும் அவர் பார்க்கலாங்கிற எண்ணத்தோடு அவர் பிடிச்சார். கடைசியில் வந்து பக்தி பாதையை விட்டு கிழ வந்துட்டார். ரொம்ப சூக்ஷமான, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், மிக மிக சூக்ஷமான. சேம் திங், ஒரு முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாம் அவ்வளவு வீக்கா இருக்கிறோம். நமக்கு மாயை நம்மளை அட்டாக் பண்ணதே நம்மளால புரிய முடியாது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அஞ்சான திறக்கம் பக்தியில முன்னேறவும் கிடையாது. மிக முன்னேற்றம் உள்ள பக்தர்கள் மாயை வரதுக்கு முன்னே கண்டுபிடிச்சிருவாங்க, மாயாதே வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம அந்த அளவுக்கு இல்ல, மாயை வந்து மூஞ்சி அடிச்சவர்தான் நமக்கு புரியும், நம்ம அந்த லட்சணத்துல இருக்கிறோம். பட் அட்லீஸ்ட் அடித்த பிறகாது வந்தனும் கீழே விழாம ஒரே விஷயம் தான். நீ அடியாவது உதாவது தலைக்குப்புறம் மேல ஏற நில்லு, மேல வேணாலும் ஏற நிலக்கும், அதை பத்தி பிரச்சனை இல்ல. குரு கிருஷ்ணர் பிரபாதான், வேற வழியே கிடையாது. செத்தாலும் சரி புரோபா தான், அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா புரோபா காலை பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், விஷயம் வேற ஒன்றும் கிடையாது. நீ மேலே நல்லது கீழே நல்லது இதயத்தில் நல்லது எனக்கு அது தான் தெரியாது. புரோபா காலையை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டுறேன் அப்படிங்கும்போது மாயாதேவி வந்து நமக்காக பயப்படலை, புரோபா பக்கத்தில் அவளால் வர முடியாது, அவள் வேற பேர் தான். ஸோ இது மூலமாக என்ன சொல்ல வரேன்னா, அடித்தாலும் சரி உதச்சாலும் சரி இஸ்கான்ல இருந்து கொடுங்க, தட்ஸ் அ ஹோல் ஐடியா. இட்ஸ் ஓன்லி வெதரிசம். அது புரோபா ஒரு இடத்துல சொல்லார், அதான் சொல்லார், ஜஸ்ட் என்னுடைய வேஷ்டியை மட்டும் பிடிச்சுக்கிடுங்க. அது யாருக்கு தெரியும் அந்த உதாரணம்? மனக்கு தெரியுமா அந்த உதாரணம்? என்னுடைய வேஷ்டியை மட்டும் நீ பிடிச்சிக்க, ஆன்மீகத்தில் பின்னால ஏதாவது ஓட்ட போட்டு கதவு கிழவையா நான் உனக்கு கூட்டு போயிடுவேன். புரோபா சண்டன் பாத்தீங்கன்னா, சில வீட்டுக்கு முன்னாடி போக முடியாது, பின்னாலன்னும் நல்ல தாழ்வாரம் பின்னால ஒரு கதவு இருக்கும், அது வழியாக உள்ளுக்கு நான் கூட்டு போயிடுவேன். ஜஸ்ட் என் வேஷ்டியை மட்டும் பிடிச்சிக்கிறேன். We have to be just stick to it. Eppadiyo uskanu vandutom nammude baakiyam baakiyathu nam complete ah pidichu.
Pralayathukku munnadi jeevarasigal sila aasigaloda irukku. Pralayam mudinja piragu adhe udambile perivirukanga illa andha aasi thanna vera udambu.
So wonder naan andha kani solla nenja la point. Illa vandha Darwin theory ku namakku vandha vyathasam irukku. Darwin tattvathudey padi avar enna sollarna kittatta idha maari solla varar. One cell amoeba model irundhathu. ஒன் செல் அமீபாவில இருந்து அவன் கிட்டத்தட்ட அது மாதிரிதான் சொல்லலாம், முதல்ல நீர்ல வாழக்கூடிய உயிரினங்கள் இருந்தது. தென் கிராஜுவலி த ஸ்பீசிஸ் காட் எவால்வ்டு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் வந்தார், குரங்கா வந்தார், குரங்கிலிருந்து மனிதனாக தோன்றிட்டார். ஒரு வகையில் உண்மை, மனித உலகத்தில் மனித உடல தமோகணத்தில் இருக்கிறவங்களாம் அதுக்கு முந்தின பொருள் குரங்கா இருந்தாங்கன்னு பிரபா சொல்றார். அந்த ஒரு பாயிண்ட் வித்தியாசப்படுது, சோ அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல உலகத்துல ஒன்சல் அமைப்பா மட்டும்தான் வாழ்ந்தது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஜீவராசியா எவால்வ் ஆகுது சரியா. ஆனா புரோபா சொல்றார், நீங்க சொன்ன மாதிரி இந்த விஷயம் இருக்கு, பிரளயம் நடக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கர்மங்களோட இறந்துருக்கிறான், ஒவ்வொரு விதமான விருப்பங்களோட இறந்துருக்கிறான். இப்போ சில நபர்கள் வந்து நீங்க உண்மையிலேயே வந்து அடுத்த பிறவிலையும் அடுத்த ஜென்மத்திலையும் பணக்காரனா இருக்கக்கூடிய கர்மத்தோட பிறந்திருக்கலாம், ஒருத்தன் வந்து அடுத்த பிறவில யானையாக பிறக்கணுங்கிற விருப்பத்தோட கர்மத்தோட இறந்துருக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஜீவராசியும் அந்த ஒவ்வொரு விருப்பத்தோட இறந்துருக்கிறான், ஒவ்வொரு கர்மத்தோட இருக்கிறான். நான் புரோபா என்ன சொல்றாருன்னா, மீண்டும் பிரளயம் படைக்கப்படக்கூடிய நேரத்தில் சைமல்டேனியஸ்லி ஒரே நேரத்தில் உலகத்தில் உள்ள 84 லட்சம் விதமான ஜீவராசிகள் வந்து படைக்கப்படும். நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் ஒன்சல் அமீமா மட்டும் படைக்கப்படல, 84 லட்சம் விதமான ஜீவராசிகளும் படைக்கப்பட்டு நீங்க சொன்ன மாதிரி என்னென்ன கர்மத்தோட என்னென்ன விருப்பத்தோட அதுக்கு முந்தைய பிரளயத்தில் அவன் இறந்துருக்கிறானோ அந்த இதில் வந்து அவன் வந்து பெறப்படுகிறான், அந்த உடல்ல வந்து அவன் பிறந்துடுதான். அதை தான் நீங்க மீண்டும் பார்க்கலாம். பிரஜாபதி தக்ஷனுடைய மனைவி வந்து கர்ப்பமாகக்கூடிய நேரத்தில் கர்ப்பத்தில் ஒரே நேரத்திலேயே அவங்க வந்து சில நேரத்தில் மனித குழந்தைகளுக்கு பிறப்பு கொடுப்பாங்க, சில நேரத்தில் பறவைகளுக்கு பிறப்பு கொடுப்பாங்க, சில நேரங்களுக்கு பசுக்களுக்கு பிறப்பு கொடுப்பாங்க, சில நேரங்களுக்கு மிருகங்களுக்கு பிறப்பு கொடுப்பாங்க. இட் இஸ் பாசிபிள், நம்மள மாதிரி சாதாரண பெண்களால முடியாது, அவங்க கொடுக்குறாங்க ஒரே நேரத்தில் அவங்களுக்கு எல்லாமே பறக்கிறாங்க. அதான் பிரபு சொல்றதுக்கு அதுக்கு முன்ன ரெண்டுமே இருக்குமா, கர்மம் ஒண்ணு விருப்பம் ஒண்ணு. உங்க பையில பணம் இருக்கு, அது கர்மம். ஓகே, இப்ப எல்லார் கையிலயும் கர்மம் இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட பிரம்மாட்ட போய் நம்ம கேட்கற மாதிரி, விதவிதமான பொருளுக்கு பிரம்மா தான் கடைக்கு முதலாளி மாதிரி. என் கையில பணம் இருக்குது, கர்மம் இருக்கு, ஒவ்வொருத்தன் கையிலும் ஒவ்வொரு விதமான பணம் இருக்குது. சப்போஸ் என் கையில 1000 ரூபாய் இருக்குது, இவர் கையில ராம் கையில 50 ரூபாய் தான் இருக்குன்னு வச்சுக்கோமே, ரெண்டு பேருமே பிரம்மாவுடைய கடைக்கு போறோம், ரெண்டு பேருமே சொல்றோம் மனித உடல் வேணுங்கிறோம். எம்எம் ஆபி சுமரன் பாவம், சுமரன் வந்து மனித உடல் மேல இருக்குது, பட் ரெண்டு பேர் கையிலும் விதவிதமான பணம் இருக்கு. சோ சாரி ப்ரோ, எனக்கு என் கையில 50 ரூபாய் இருக்கு, ராம் கையில வந்து 500 ரூபாய் வச்சுக்கோமே. சோ ராமுக்கு ஒரு உயர்ந்த உடல் கிடைக்கு, மீன்ஸ் இவன் கர்மம் கையில அதிகமா இருக்கு. விருப்பம் உணா இருந்தா கூட அந்த மனித உடல்லே பல கேட்டகரி இருக்குது. சோ இவனுக்கு கர்மம் அதிகமா இருக்கிறதுனால இவருக்கு அதிக கர்மம் உள்ள ஒரு உடல். சுசினாம் ஸ்ரீமதாம் கேகே யோக புரோஸ்டப் ஜாயதே, இவர் ஒரு பிராமணுடைய வீட்டில் பெறப்படுகிறார், நல்ல அம்மா அப்பாவுக்கு மகனாக பிறக்கிறார். அதான் நமக்குலாம் நடந்ததாங்க, வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அதுல சில பேருக்கு பிறப்பிலே அம்மா தண்ணி அடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, அப்பா தண்ணி அடிக்கக்கூடியவங்களா இருக்காங்க, சிகரெட் குடிக்கக்கூடியவங்களா இருக்காங்க, அப்படிலாம் இருக்கிற கேஸ்கள். சுமரன் ஒண்ணுதான், பட் ரெண்டு பேருக்கும் கர்ம விதவிதமா இருக்கிறதுனால அந்த ஒரு கேட்டகரியிலே விதவிதமான உடல் கிடைக்கும். சோ ரெண்டுமே இன்னொன்னு, கையில பணம் சில பேருக்கு என்ன விட நம்மளோட அதிகமா பணம் வச்சிருந்திருக்கலாம், 5000 ரூபாய் கூட வச்சிருந்திருக்கலாம். ஓகே, நம்ம 500 ரூபாய் வச்சுட்டு மனித உடல் கிடைக்கும் போது மனித உடல் கிடைக்கிறது, ஒரு 5000 ரூபாய் வச்சுக்கிட்டு சுமரன் மோசமா இருக்கு, நாயுடைய உடல் தான் கிடைக்கணும் போது நாயுடைய உடல் கிடைக்கும், ஏசி வீட்டில் வாழக்கூடிய நாயுடைய உடல் கிடைக்கும். நமக்கு ஏசி வீட்டில் வாழறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, பரவாயில்ல. ஆனா சுமரன் நல்லா இருந்திருக்கு, காரணம் மனித உடல் அடையணுங்கிறதுனால இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம். சோ நம்மளோட அவனுக்கு சுமரணம் இருக்கிறதுனால அந்த நாய் வந்து ஏசி வீட்டில் போறான், ஏசி கார்ல போறான், பட் வாட் இஸ் த யூஸ்? அதனால சுமரணமும் நல்லா இருக்கணும், கர்மமும் நல்லா இருக்கணும். கர்மம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சுமரணம் தான் முக்கியம். சுமரணம் சரியா இருக்கக்கூடிய பட்சத்தில், அதான் இந்த கிருஷ்ண சுமரணம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அங்கதான் விஷயம் வருது. வேத காலத்தின்படி வந்து பெண்கள் வந்து வேத ஞானத்திற்கோ அல்லது வந்து ஆன்மீக வழிக்கோ உகந்தவர்கள் கிடையாது. பொதுவாக மற்ற ஆன்மீக வழியில நீங்க மொத்த எல்லா வேதத்தையும் படிச்சு பார்த்தா கூட வேதத்தில் பெண் ரிஷியுடைய பேர் ஒரே ஒரு ரிஷியுடைய பேர், அவங்க பேரு ஜாபாலி ரிஷி, அவங்க மட்டும்தான் பெண் ரிஷி. அல்லது ராமாயணத்தில் இவங்க பேர் வருது, என்ன பேரு? சபரி, பட் அவன் பெண் பக்தை, ஒன்று ரெண்டு வரும் அந்த மாதிரி. பட் ஜாபாலி ரிஷி தான் ஒரு ரிஷி, ரிஷினா பெண்ணுடைய பேர். அவதான் பக்தர் கேட்டகரியில பல இருப்பாங்க, குந்தி மகாராணி இருக்கிறாங்க, திரௌபதி இருக்கிறாங்க. பட் அது உண்மையிலே பயங்கரமான வேதிக் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பெண் உடலே வந்து தத்துவத்துக்கு லாயக்கில்லாத உடல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பட் மீண்டும் பக்தி பாதைக்கு வரும்போது கிருஷ்ணா தான் அந்த பாயிண்ட உடைகிறார். இஸ்ரியோ வைசியா சதா சூத்ரா தேப்பியாந்தி பராங்கதி, எனக்கு பக்தி செய்யக்கூடிய நேரத்தில் அது பெண்ணா கூட பரவாயில்ல, குழந்தைனா கூட பரவாயில்ல, அவங்க ஆன்மீக முன்னேற்ற உடையவங்களை நான் மாற்றுறேன், அவங்களுக்கு ரியலைசேஷன்ஸ் நான் கொடுக்குறேன், என்னுடைய ஆன்மீக என்னுடைய உலகத்துக்கு எடுத்துட்டு போறேன். இருந்தாலும் கூட ஒரு கலாச்சாரத்துக்காக நம்ம என்ன பண்றோம், பெண்களை வந்து குருக்களா மாற்ற மாட்டேங்கிறோம், பெண்களை வந்து ஆச்சாரங்களை மாற்ற மாட்டேங்கிறோம். ஏன்னா அது கலாச்சார முறைங்க, வேத கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்காக. ஏன்னா வேத கலாச்சாரத்தையும் பின்பற்றினா கிருஷ்ணர் சந்தோஷம் அடைகிறார், பட் டெக்னிக்கலா பார்க்க போனா கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் மாத்திருந்தார். சோ அது கிருஷ்ண பக்தி சுமரணம். காரணம் வந்து நீ யார சுமரணம் பண்ண, கிருஷ்ணர் சுமரணம் பண்ற. அப்போ நீ வெளிப்படையா வந்து சூத்ரா பெண்ணாக இருந்தா கூட ரியல் யூ பீங் எ பியூர்லி டிவோட்டி. அதான் குந்தி மகாராணி மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, பல பக்தர்கள் அவளுக்கு கீழே இருக்கிறாங்க. Another good question, நல்ல கேள்வி. ஆத்மாவுடைய ஆரிஜின் தோற்றத்தை பத்தி பார்க்கும்போது கிருஷ்ணன் பகவத்கீதையில் சொல்றார், மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. எப்படி கிருஷ்ணர் ஆதி அந்தம் கிடையாதோ, அதுபோல உண்மையில கிருஷ்ணருக்கு ஜீவனுக்கும் ஜீவன் கிருஷ்ணனுடைய அங்கம், கிருஷ்ணனுடைய ஒரு பகுதி. இப்ப இந்த வேப்பமரம்னா இந்த வேப்பமரத்தினுடைய இலைகள் எல்லாம் வேப்பமரத்துடைய ஒரு பகுதி, ஒரு அங்கம். சோ அப்போ இந்த இலை என்னைக்கு வந்து நீ கேட்க முடியாது. இலைங்கிறது உண்மையிலே வேப்பமரத்தில் இருக்கு, ஆனா அந்த இலை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த மரத்திலிருந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது, தோன்றுது. இப்ப நல்ல மழை நல்ல மழை பெஞ்சுன்னா எக்கச்சக்க இலைகள் தோன்றது, காத்தடிக்கு நேரத்தில் மட்டும் உருந்து இருக்குது, ஆனா மரம் அப்படி இருக்குது. சோ ஏகோ பகுஸ்தியாம், கிருஷ்ணர் தனியா தான் இருந்தார். கிருஷ்ணனுடைய உடலுடைய அங்கத்தினர்னா ஜீவன் விஷ்ணு தத்துவம் அப்புறம் ஜீவ தத்துவம். கிருஷ்ணர் தன்னுடைய ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட நேரத்தில் அவர் தன்னை வந்து பல ஜீவன்களா என்ன பண்றார், விஸ்தாரம் செய்யறார், விரிவங்கம் செய்யறார். அப்படி விரிவங்கம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த ஜீவனுடைய கடமை கிருஷ்ணருக்கு பக்தி செய்ய வேண்டியது. அப்ப நீ ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்கள்லாம் அந்த மரத்தோட இருக்கக்கூடிய இலை மாதிரி சந்தோஷமா இருக்கலாம், நல்லா பச்சையா இருக்கலாம். அவன் பகவானுக்கு பக்தி பண்றான், அந்த பகவானுடைய உடலோட அங்கமாக அங்கமாக இருந்து. இதை என்ன சொல்லலாம், வேப்பமரத்துடைய இலைய மரம்னு சொல்லலாம், ஆனா மரம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது மர வேப்பமரத்துடைய ஒரு அங்கம். அவள ஜீவன் வந்து கிருஷ்ணனுடைய அங்கமாக இருந்து பக்தி செய்யக்கூடிய நேரத்தில் ஆன்மீக உலகத்தில் அவருடைய குடும்பத்தில் இருந்து சந்தோஷமா இருக்கிறான். அதான் அவனுடைய பேர் வைஷ்ணவர். அவன் பக்தி செய்யாத நேரத்தில் எப்படி மரத்திலிருந்து இலை கீழே விழுந்துருதோ, அதுபோல அந்த கீழே வந்து பௌதிக உலகத்து வந்துடும். அதான் நம்மளுடைய அங்கம், அது அவனுக்கும் ஆதியம் கிடையாது, அங்கம் கிடையாது. குரங்கு அப்படி மனுஷன் ஆகிறது கிடையாது, அடுத்த பிறவில மனுஷன் ஆகிறான், அடுத்த பிறவில மனுஷன் ஆகிறான். மீன்ஸ் 84% ஜீவராசிகளா பிரபா சொல்லலாம், ஜீவன் வந்து இதுக்கு முன்ன வந்து மூணு பிறவிகள் இருந்திருக்கணும், ஒன்னு குரங்கு, ஒன்னு பசு, மற்றொன்னு சிங்கம். சிங்கம் புலி, இந்த மூணு தான் முக்கியமான. அப்போ தமோகணத்தில் உள்ள மனிதர்கள் பொதுவாக வந்து அதுக்கு முந்தைய பிறவில குரங்க பிறந்தவங்க பிரபா. சோ அந்த திட்டத்துவத்தின்படி குரங்கிறது மனிதன் பிறந்தாங்கிறது உண்மைதான். பட் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அதை நம்ம ஆர்கியூ பண்ணலாம், குரங்கு அப்படி மனிதனா வரது நம்ம லேபரேட்டரியில் பார்க்க முடியாது. த ஐடியா இஸ் குரங்கு குணத்தில் உள்ள அந்த சூக்ம உடல், வெளியில உள்ள உடல் இருக்கு, உள்ள சூக்ம உடல் இருக்கு, அந்த சூக்ம உடல் அந்த குணத்தை குரங்கு உடல்ல வாழக்கூடிய எண்ணத்தை வளர்த்துருக்கனால பொதுவாக மனிதனுடைய உடல்ல வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். கண்டிப்பா குரங்கு அப்படியே வந்து மாறாது, தட்ஸ் நாட் பாசிபிள். அது பாசிபிள்னா நான் சொன்ன மாதிரி தக்ஷனுடைய காலத்தில் அது நடந்திருக்கு. தக்ஷனுடைய மனைவிக்கு பகவான் அந்த அளவுக்கு சக்தி கொடுத்திருக்கார், தக்ஷனுக்கு அந்த அளவுக்கு சக்தி கொடுத்திருக்கிறார். அவனுடைய விந்துல இருந்து அவனுடைய மனைவியுடைய கர்ப்பத்திலிருந்து ஒரே நேரத்தில் எல்லாமே பிறகு. அது அவங்க சிருஷ்டிக்காக பிறக்க உருவாக்க, அதான் அவங்களுடைய பேர் பிரஜாபதி. பிரஜாபதி அவங்க சிருஷ்டி பண்ணதுக்காக படைக்கப்பட்டவங்க, நம்ம பிரஜாபதி கிடையாது, பிரஜாபதியாக ஆசைப்படுற. கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு அது மொத்தத்திலே ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அடிச்சுடா யோகங்கிறோம்ல, வித்தியாசமான யோகம். ஈவன் புண்ணியத்தால கூட கிருஷ்ண பக்திக்கு வர முடியாது, வித்தியாசமான ஒரு யோகம். நீங்க பார்க்கலாம், நம்மளோட உண்மையில உண்மை பேசுறவங்க எல்லாம் வெளியில இருக்கிறாங்க, நம்மளோட உண்மையிலேயே வந்து புலன் கட்டுப்பாடு உள்ளவங்க எல்லாம் வெளியில இருக்கிறாங்க, நம்மளோட சில நேரங்களில் ஒழுக்கமானவங்க எல்லாம் இருக்கிறாங்க, பல சமயத்தில் இன்னும் கூட நம்மளோட பெர்ஃபெக்ட் பீப்புளா இருக்கிறாங்க. கரெக்டா எந்திரிப்பான், கரெக்டா இருப்பான், கரெக்டா தானம் பண்ணுவான், இது பண்ணுவான், எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருப்பான். ஆனா வந்து குடும்ப வசத்தெல்லாம் கரெக்டா கவனிச்சுக்கிடுவான், ஆனா கிருஷ்ண பக்திக்கு வந்திருக்க மாட்டான். இது என்ன பண்ணலாம், இது என்ன இந்த ஆண் சுக்ருதியில ரெண்டு விதமான சுக்ருதி இருக்கு, ஒன்னு புண்ணிய சம்பந்தமான சுக்ருதி, இது வந்து ஆன்மீக சம்பந்தமான சுக்ருதி, பக்தி சம்பந்தமான சுக்ருதி. சுக்ருதினா நல்ல காரியம், கிருதினா நல்ல காரியம், சுக்ருதினா சூங்கிற சமஸ்கிருத வார்த்தை, சமஸ்கிருத மொழியிலே மிக மிக முக்கியமானது. இங்க சமஸ்கிருத மொழி டிக்ஷனரி எடுத்து சூவ பாத்தீங்கன்னா சூக்கு தான் அதிகமான மொழிபெயர்ப்பு இருக்கும், அந்த சூங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுகுணா, சுகுணானா மங்களமானவள், சுமங்கலம், சுமங்கடி, சுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த பக்திக்கு வர்றதுக்கு பல காரணங்கள், ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ பக்தி சம்பந்தமான ஏதோ ஒரு காரியத்தை அவன் வந்து அதுதான் அஞ்சான சுக்ருதிங்கிறோம், தெரியாமலே பக்தியை செஞ்சிருக்கிறான். அது எப்படிங்கிறது அதுக்கு எந்த விளக்கமும் சொல்ல முடியாது, எப்படியோ தெரிந்தோ தெரியாமலோ அவன் பக்தருடைய சங்கத்தில் வந்திருக்கிறான். காரணம் இப்போ கடல்ல மிதக்கிறோம், ஒவ்வொரு தூசி தூசியா பறக்கு. நீ ஒரு தூசி, நான் ஒரு தூசி, இவர் ஒரு தூசி, இவர் ஒரு தூசி, அல்ல இவர் ஒரு இவர் ஒரு கட்ட, சின்ன கட்ட, நான் ஒரு கட்ட, எப்படியோ வந்து ஏதோ ஒரு நேரத்தில் அந்த கடல் அடிக்கிற அலையில எப்படியோ பக்தர்கள் சங்கத்தில் நம்ம வந்துட்டோம். வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஹரே கிருஷ்ணா அது கௌரங்கா ஏதோ ஒன்று செஞ்சுட்டோம். அது அந்த ஒரு பாயிண்ட் நம்ம சொன்ன உடனே மகாபிரபு சொல்லார், அதான் பத்ரசன பிரபு அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு நேரம் பிரபு ஹரே கிருஷ்ணா சொன்னாலே பகவான் நம்மளை வைஷ்ணவன் நினைச்சிட்டார். ஒரு வகையில் அது உண்மை என்னன்னா, ஒரு நேரம் சொல்லிட்டாலே போதும், அவனை எப்படியாவது தன்னுடைய பக்தன் அவர் ஏத்துக்கிட்டு இவனை எப்படியாவது மீண்டும் மீண்டும் பக்தி பாதையில கொண்டு வரதுக்கு அவர் முயற்சி பண்றார். முயற்சி பண்ணி அப்படி ஏதோ நம்ம பண்ணியிருக்கிறோம், அதனால நம்ம இங்கே இருக்கிறோம், நமக்கு ஓரளவு சுக்ரீதி இருக்கு இங்கே இருக்கிறோம். பட் இதை கூட்டுறதுக்கு முயற்சி பண்ணும் தான் முதல், இன்னும் கூட ஃபுல்லா வரல அந்த இது நம்மளை அங்கே கொண்டது. நீ நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய எல்லாரையும் பாருங்க, ஏதோ ஒன்று எங்கேயோ பண்ணியிருப்பாங்க பக்தி சம்பந்தமா, ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று எங்கேயோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, ஒன்று ஏகராசி எனக்கு ஏதாவது விரதம் இருந்திருப்பாங்க, பசுமாட்டுக்கு ஏதாவது கொடுத்துருப்பாங்க, கிருஷ்ண சம்பந்தமா ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதனால மீண்டும் வந்து அவங்க வந்து பக்தி
வருவாங்க.
முடியாத காரணம் சுகிருதி இல்லை, அதான் சொன்னா புண்ணியம் கூட இருக்கும் நம்மளோட, சரியான பெரிய புண்ணியமா இருக்கும். பிரம்மாவே சில பிரம்மா வந்து பக்தி பண்ண மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. வெறும் கர்மத்தால பிரம்மா ஆனவங்களும் இருக்காங்க. பிரம்மாவிலே மூணு பிரம்மா இருக்கிறாங்க. ஒண்ணு பக்தி செய்யக்கூடிய பிரம்மா, ஞானத்தால பிரம்மானவர், கர்மத்தால பிரம்மானவர். ஞானத்தால பிரம்மானவர், கர்மத்தால பிரம்மானவர் தன்னுடைய பிரம்மா பிறப்புகளுக்கு அப்புறம் மீண்டும் வந்து வெறும் எறும்பாத்தான் பிறப்பார். பகவான் இவர் அதுக்கு போக மாட்டார். அவ்வளவு புண்ணியம் இருந்தும் கூட பகவான் அடைய முடியாது. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நம்ம செஞ்சிருக்கிறோம், அதனால தான் இருந்திருக்கோம். ஏதாவது பிரசாதம் கூட சாப்பிட்டுருக்கலாம், இட்ஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம். பக்தி ஸ்தான சொல்லக்கூடிய விஷயம் பிரசாதம் சாப்பிட்டுருக்கலாம், அல்லது ஜஸ்ட் ஈவன் அஞ்ஞான சுகரிங்கிறது கோயில் வந்து ஜஸ்ட் தெரியாம விளாட்டுக்கு மணி அடிச்சிருக்கலாம், விளாட்டு கை தட்டிருக்கலாம், அல்ல ரோட்ல போறவங்களை கிண்டலா ஹரே கிருஷ்ணா சொல்லியிருக்கலாம். அதான் ஏற்காடுல நீங்க பிரபுகள் சொன்னாங்க வந்த ஒரு நிகழ்ச்சி, நீங்க நகர்ல கீர்த்த ரோட்ல கீர்த்தனம் பண்ணும்போது பல பெரிய நபர்கள் சொல்லல, ஒரு தண்ணி அடிச்சவன் அவன் ஹரே கிருஷ்ணா சொல்லி ஆடி இருக்கிறான். சிசி அவன் மெட்டீரியலா போனா அவன் ஃபோர் ரெகுலேட்டர் சொல்லி ஃபாலோ பண்ணல, ஆனா அன்னைக்கு அவன் தண்ணி அடிச்சது அவனுடைய யோகம், ஆனா தண்ணி அடிச்சதுனால அரே கிருஷ்ணா பண்ண. இது உண்மையில என்ன ஒரு தண்ணி அடிச்சு அவனுடைய யோகம் அரே கிருஷ்ணா சொன்னா அடுத்த பிறகு அரே கிருஷ்ணா சொல்லுவான். என் தண்ணி அடிக்காம உலகம் நல்லா இருக்கும், ஒரு நாளும் தண்ணி அடிப்பாங்க, ஒரு நாளும் தண்ணி அடிக்க மாட்டான், மகாபாவனா மாறிடும். இட்ஸ் டிபிக்கல் யோகா. அதான் வந்து ஒரு நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியர் ஒருத்தர் மகாபிரபு கண்டல் பண்றாரு, கௌரங்க மகாபிரபு இஸ் அ பிக் பண்டித், பண்டித்னு அவரு நிமாய் பண்டித், மிகப்பெரிய பண்டிதர் அவர். பட் ஹீ இஸ் த லீடர் ஆஃப் சோ மெனி பண்டித், பண்டிதாக சமுதாயத்தில் சும்மா எதுக்கும் அலையா உதவாத கேசுகள் பல கேசுகள் இருக்கும் சும்மா இந்த நாடோடைய. அவர் நீங்க பாத்தீங்கன்னா மகாபிரபுடைய இயக்கத்தை சேர்ந்த பல நபர்கள், நீங்க ஹரிதாஸ் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவர், அப்புறம் அந்த பல பக்தர்கள் ஜஹாய் மாதா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒழுக்க கேடாருந்தவங்க, இந்த மாதிரி எல்லா குரூப்பையும் அவர் வந்து தன்னுடைய கருணையால எடுத்து கொண்டு போகக்கூடியவர். சோ கிருஷ்ண பக்தர்கள் பல பேர் அந்த மாதிரி தான் இருப்போம். கிருஷ்ணாஸ் மெர்சி, இட்ஸ் மெர்சி. இதை வெளியில் உள்ள க்வெஸ்சன் பண்ண முடியாது, எனக்கு புண்ணியம் இருக்கு என்ன சேர்க்கல, என்ன பண்றது, ஏன்னா வயசன் காலில் உள்ள தூசி போய் தொட்டு கும்பிடு கேட்கல. யோகத்தில் சேர்ந்து கிருஷ்ணர் எப்படி நினைச்சிட்டு இருக்கிறது, அதான் யோகத்தில் சிறந்தது. பட் யோகம்னா நீங்க உணணும், அதான் யோகம் கிடையாது. பக்தி யோகம்னா அவ்வளவுதான் யோகம்னா. யோகத்தில் சிறந்த பகவான் சொல்றார், யோகினாம் அபி சர்வேசாம் மத்கிரேந்திராத்மனக ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் யோமஸ். பகவத்கீதையில் ஆறாம் அத்தியாயத்தில் யோகத்தை பத்தி விளக்கப்பட்டிருக்கு, இன்னும் ஒரு கழிதான். பகவத்கீதையில் ஆறாம் அத்தியாயத்தில் யோகத்தை பத்தி விளக்கப்பட்டிருக்கு. யோகத்தில் கடைசி ஸ்லோகம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, எவன் ஒருவன் எப்பொழுது என்ன பத்தியே தியானம் பண்றானோ அவனா இருக்கிற மிகச்சிறந்த பக்தன் சொல்லப்பட்டிருக்கு. கரெக்ட். ஸோ நான் வந்து இதை 17 வயசுல இந்த ஸ்லோகத்தை பிடிக்கும் நான் யோசனை, அது வரைக்கும் நான் வந்து சும்மா ஒரு தீபத்தை தியானம் பண்ணிட்டு இருப்பேன், பிடிச்ச இந்த ஸ்லோகத்தை தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பட் அப்படி மீன்ஸ் தட் இஸ் நைஸ், கிருஷ்ணரே அப்படி உட்கார்ந்து தியானம் பண்றது நல்லது. பட் இது அந்த மாதிரி மட்டும் வரும் தியானம் கிடையாது. கிருஷ்ணர் அன்பான முறையில் இப்ப பக்தர்கள் அனைவருமே நம்ம தியானம் பண்றோம், கிருஷ்ணர் அன்பான முறையில் நம்ம ஏரியத்தில் தியானம் பண்றதுனால எப்பவும் கிருஷ்ணருக்கு சம்பந்தமான விதவிதமான காரியங்களை நம்ம ஈடுபடுறோம். சோ எக்ஸ்டர்னலி வி ஆர் டூயிங் சோ மெனி டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், வி ஆர் என்கேஜ்ட் இன் சோ மெனி டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். வெளிப்படையான விதவிதமான காரியங்கள் ஈடுபட்டா கூட கருணை ஈடுபடணும் கிருஷ்ணருடைய சந்தோஷத்துக்காக. உள்ளுக்கு வந்து என்ன பண்ணணும், கிருஷ்ணரை வந்து அன்புபூர்வமா நினைக்கணும், அதான் உண்மையான யோகம். அதுக்காக யோகம்னு சொல்லிட்டுனோ அதில் ரொம்ப பூட்டு உட்கார முடியாது, இட்ஸ் நாட் இட். பட் தட் இஸ் நைஸ், ஹரே கிருஷ்ணன் யோகம் மூலமா நம்ம பகவான் நினைக்கிறோம், தட்ஸ் பெஸ்ட் கைண்ட் ஆஃப் மெடிடேஷன்.